அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்பில் 42 பாடல்கள் வரைக்கும் நம்ம பார்த்து முடித்தோம். இப்போ இன்று வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 43வது பாடலிருந்து பார்க்கலாம். இப்போ 43வது பாடல், முக்தி நல்கிய சத்குருவே பல முனிகளுக்கு அனிமாதி சித்தி பூமியில் கண்டிருக்கவும் அந்த செல்வம் ஈசனது என்றீர். புத்தி ஒத்திட உரைத்தருள் என்றிடின் புகழும் ஈசனை வேண்டி பக்தி செய்திடும் தவத்தினால் யோகத்தால் பலித்தது என்றறிவாயே. இப்போ இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, அதான் நிலையான முக்தியை எனக்கு கொடுத்த சத்குருநாதனே அப்படின்னு சொல்லி சிஷ்யன் பேசுகிறான். முக்தி நல்கிய சத்குருவே பல முனிகளுக்கு அனிமாதி சித்தி, அதாவது அட்டமா சித்திகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த சித்திகள் எல்லாம் கிடைச்சிருக்கே, அதை நம்ம பூமியில் பார்த்துருக்கிறோமே. அஷ்டமா சித்திகளை நிறைய முனிவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அந்த செல்வம் வந்து ஈசனது என்றீர், அந்த மாதிரி ஒரு சித்தியை வந்து ஈசனுக்கே உரித்தானது அப்படின்னு சொன்னீங்க. அவ புத்தி ஒத்திட உரைத்தருள் என்றிடின் புகழும் ஈசனை வேண்டி பக்தி செய்திடும் தவத்தினால் யோகத்தால் பலித்தது என்று அறிவாயே. இப்ப அவன் அந்த மாதிரி கேள்வி கேட்கிறான், ஈசனது என்றீர்களே, அது எப்படி அவர்களுக்கு கிடைச்சது, ஈசனுக்கு நிகராக அந்த அட்டமா சித்திகள் எப்படி வந்து அந்த சித்தர்களுக்கு கிடைச்சது, சில முனிவர்களுக்கு அது எப்படி கிடைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். ஏன்னா கடந்த பாடல்ல சிலர்லாம் வந்து சித்திகள் பெற்ற சித்தர்களும் இருக்கின்றார்கள், ஜீவன் முக்தர்களும் இருக்கின்றார்கள், ஈஸ்வரனும் இருக்கின்றான் அப்படின்னு கடந்த பாடல்ல நம்ம படித்தோம். அப்போ உடனே இவனுக்கு அந்த சந்தேகம் வந்துடுது, சித்தி பெற்ற சித்தர்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்களே, அப்போ அந்த அஷ்டமா சித்தி பெற்ற முனிவர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த சக்தி கிடைச்சிது, அதை எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்குறான். அப்போ இங்க குருநாதர் என்ன சொல்றாருன்னா, புத்தி ஒத்திட உரைத்தருள் என்றிடின் புகழும் ஈசனை வேண்டி பக்தி செய்திடும் தவத்தினால் யோகத்தால் பலித்தது என்று அறிவாயே. இப்போ அந்த இது எப்படி அட்டமா சித்துக்கள் எப்படி அவர்கள் அடைந்தார்கள் என்றால், அந்த ஈஸ்வர பக்தியினாலே அவர்கள் செய்த தவத்தினாலே யோகத்தினாலே அது போன்ற சித்திகளை அவர்கள் பெற்றார்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது விபரீத புத்தி உண்டாகாமல் புத்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் உரைத்திட வேண்டும் என்று நீ நினைத்தீன்னா, ஏன்னா பொதுவாக இப்போ சித்துக்களை பற்றி பேசும்போது அவனுக்கு வந்து விபரீத புத்தி வந்துடக்கூடாது. இப்போ விபரீத புத்தினா இதை செய்யலாம் அதை செய்யலாங்கிற எண்ணம் வந்துடுச்சுன்னா அது நம்முடைய இந்த மாதிரி ஒரு ஜீவன் முக்த வாழ்க்கைக்கு தடையாக மாறிடும். ஏன்னா சித்துக்கள் வந்து இந்த ஜீவன் முக்தன் வாழ்க்கைக்கு தடையாக மாறிடும். அப்போ அதனால புத்தி ஒத்திட உரைத்தருள் என்றிடின், அந்த புத்திக்கு உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இது இந்த அட்டமா சித்திகள் எல்லாம் வந்து அந்த ஈசனை வேண்டி பக்தி செய்ததுனால பக்தியின் தவத்தினாலையும் யோகத்தினாலையும் அதை அவர்களுக்கு பலித்தது அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்றாரு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த பாடல் மூலமா அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்ம தவ வாழ்க்கையில் ஈடுபடுறோம். இப்போ இந்த தவ வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தவம்ங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதாவது ஏதோ கண்ணை மூடிட்டு உட்காந்தா தவம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கற்பனையில் போயிடுறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திருக்குறள் அழகா தவத்தை பற்றி சொல்லுது, அதை எடுத்துக்கணும் நம்ம. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. இப்போ திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு, அதுதான் தவத்திற்கே உருவம் அப்படிங்குது. அப்போ தவம்னா என்ன, அதாவது பிறவிப்பிணியாகிய தனக்கு ஏற்பட்ட நோயை நீக்கிக் கொள்வது தான் மிக மிக முக்கியமான தவம். அப்போ உற்ற நோய் நோன்றல், அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சக்கரத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போ அதனால நான் பல பிறவிகள் எடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறேன். புல்லா புழுவா மிருகமா பறவையான்னு சொல்லி மாறி மாறி பிறவி எடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இந்த பிறவி சக்கரத்திலிருந்து நான் விடுபடணும். அப்போ இந்த பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுறதுக்காக நான் என்ன செய்யணும், அப்போ எது அது தவமாக இருக்கும் அப்படின்னா, உற்ற நோய் நோன்றல், நான் இந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக செய்வது தான் தவம். ஆனால் அந்த தவம் எப்படி இருக்கணும், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அதாவது மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை விளைவிக்காத ஒரு நிலையில் இருக்குது பாருங்க, அதுதான் தவம். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. இப்ப ஏன் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு திருக்குறள்ல சொல்றாரு? ஏற்கனவே சொன்னாரு இந்த புலால் சாப்பிடுறத பத்தி. திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா, தன் ஊன் வளர்க்க பிரிதுவூன் உண்பானை எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு. தன்னுடைய ஊனை, தன்னுடைய உடம்பை வளர்த்துவதற்காக இன்னொரு உடம்ப சாப்பிடுறியப்பா, அப்படி இருக்கிறவனுக்கு எப்படி இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும்? தன் ஊன் வளர்க்க பிரிதுவூன் உண்பானை எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு கேட்கிறாரு. அருள் எப்படி கிடைக்கும், இறைவனுடைய அருள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அந்த குரல்ல முடிச்சிட்டாரு. இந்த குரல் என்ன சொல்றாருன்னா, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம சுத்தி சுத்தி எப்படி பார்த்தாலும் இந்த உயிர்களை வதப்படுத்துறது, உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிறதுல எல்லா மகான்களும் தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப வள்ளலாரும் அப்படிதான் சொல்றாரு, கொல்லாமை பத்தி வள்ளலார் பேசுறாரு. மற்ற மதங்கள்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கொல்லாமையை ரொம்ப சிறப்பா பேசுறாங்க. இப்போ சமண மதத்துல எடுத்துக்கிட்டா கூட கொல்லாமையை ரொம்ப சிறப்பா பேசுறாங்க. ஒரு எறும்பு கூட மிதிக்க மாட்டாங்க, அவங்க கூட்டிக்கிட்டே போவாங்க பாதையெல்லாம். அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து எந்த ஒரு உயிருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தவ வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அப்போ இங்க வந்து நம்ம மற்ற உயிர்களுக்கு ஏன் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னா, இப்ப ஜீவன் முக்தர்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரிஞ்சிடுச்சு? நானே தான் எல்லாமா இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க வந்து யாரையும் துன்புறுத்த போறது இல்லை. ஏன்னா என்னுடைய உடம்பே தான் அந்த உடம்பு, ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் நானா தான் இருக்கிறேன் அப்படின்னு தெரியும் போது இன்னொருத்தரை வருத்தி தான் வாழணும் அப்படிங்கிற ஆசையை வந்து ஜீவன் முக்தன் என்றைக்குமே படமாட்டான். ஏன்னா அவன் இது மாதிரி வேதாந்த பாடங்களை படித்து ஒரு தெளிவு அடைஞ்சிடறான், நல்ல ஒரு ஸ்திர புத்திக்கு வந்துடுறான், ஸ்தித பிரஜனா மாறிடுறான். அப்போ அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பிரபஞ்சமே நானா இருக்கிறேன், அப்போ நான் யாருக்கும் தொந்தரவு பண்றதுக்காக இல்லை, இது ஒரு மாயா பிரபஞ்சம், இதெல்லாம் என்னுடைய உடல்கள், வந்து தோன்றி மறைகிற என்னுடைய உடல்கள். அப்ப இந்த உடல்களை போய் நான் ஏன் வருத்தணும், துன்புறுத்தணும்? இந்த உடம்பே எனக்கு வந்து ஒரு தொந்தரவு தான். அப்படி இருக்கும்போது நான் மற்ற உடம்புகளை போய் தொந்தரவு பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்பையே உடம்பாக பார்க்காம தன்னுடைய மனதையும் உடம்பையும் உதறிட்டு இருக்கிறவன் தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு பார்க்கும்போது, மற்ற உயிர்களுக்கு போய் அவன் துன்பம் படுத்துவானா துன்புறுத்துவானானா, அதை கண்டிப்பா செய்ய மாட்டான். சத்தியமாக ஜீவன் முக்தன் செய்ய மாட்டான். ஆனா சராசரி மனிதர்களுக்கு இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் படிக்காதனால, இது போன்ற ஆத்ம ஞான பாடங்களை படிக்காதனால அவன் என்ன நினைக்கிறான், தான் அப்படிங்கிற தன்னுடைய உடல் மேல இருக்கிற அபிமானத்தினாலையும் தன்னுடைய உடலை காப்பாத்திக்கணுங்கிற ஒரு ஆசையினாலையும் மற்ற உயிர்களுக்கு துன்பத்தை கொடுக்குறான். அப்ப மற்ற உயிர்களை துன்புறுத்தி வாழ்றதுல அவன் சந்தோஷம் அடைகிறான், அதனால வந்து அவனுக்கு ஒரு ஆதாயம் இருக்குன்னு பாக்குறான். அப்ப அதுல வந்து உணவுக்காகவும் சில உயிர்களை வேட்டையாடி சாப்பிடுறான். அப்புறம் இப்பெல்லாம் வந்து அதை வளர்த்தியே அதை சாப்பிட்ற அளவுக்கு மனிதன் வந்து நாகரிகத்துல மேம்பட்டுட்டான். அன்றைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேட்டையாடி சாப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து அதுக்குன்னு பிராய்லர் கோழியும் ஆடு மாடுகளெல்லாம் வளர்த்தியே இன்னைக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு மனிதன் வந்து விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிட்டான். அப்போ அந்த மாதிரி மனிதன் மேல்நிலைக்கு வந்ததுனால அவன் என்ன பண்றான், அதெல்லாம் உணவா பார்க்கறான், உயிரா பார்க்கறது இல்லை. ஆனா இந்த மாதிரி ஞானிகள் அதை வந்து உயிரா பார்க்கறாங்க, தன்னுடைய உடலா பார்க்கறாங்க. அப்போ இந்த மாதிரி தவ வாழ்க்கைக்கு வர்றவங்க, அதாவது தன்னை அறிந்து தத்துவ ஞானிகளாக மாறி தான் வந்த வேலையை முடிச்சுட்டு போகணும், பிறவியை கடக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மற்ற உயிர்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு தான் இந்த பாடமெல்லாம் அவர் சொல்றாரு. அப்போ திருக்குறள் என்ன சொல்லுது, இந்த மாதிரி நல்வழியில் வர்றவங்களுக்கு தானே திருக்குறள், கெட்ட வழியில் போறவங்க வந்து திருக்குறள் எடுத்து படிப்பானா? கண்டிப்பாக படிக்க போறது இல்லை. அப்போ திருக்குறளை ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா அவன் நல்வழியில் பயணிக்க விரும்புகிறான் அப்படிங்கிறவன் தான் திருக்குறள் எடுத்து படிப்பான். அப்போ அவன் நல்வழியில் பயணிக்கும் போது திருவள்ளுவர் சொல்றதை அவன் கடைபிடிப்பான். அப்போ அந்த அடிப்படையில் திருவள்ளுவர் சொல்றது என்ன, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அப்போ நீ தவம்னு ஒன்று எடுத்துக்கிட்டீனாப்பா, தவம்ங்கிற ஒரு உருவத்தை நீ உண்டாக்கணும் அப்படின்னா அது என்ன தெரியுமா, நீ இந்த பல்வேறு பிறவிகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறத பிறவியை கடக்கணும், அதிலிருந்து விடுபடணும், அந்த பிறவி பிணியிலிருந்து நீ விடுபடணும். ஏன்னா அதுதான் எல்லா பிணியை விட மிகப்பெரிய பிணி. இப்போ சாதாரணமாக வர்ற கேன்சரோ அந்த டிபியோ மற்ற நோய்கள் எல்லாம் கூட அந்த உடம்புல குணமாக்குறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனால் இந்த பிறவி பிணி இருக்கு பாருங்க, அந்த ஒரு உடம்பு மட்டும் இல்லை, பல்வேறு பிறவிகள், எத்தனை பிறவிகள் வந்து வந்து போனோம்னு நமக்கே தெரியாது. அத்தனை உடம்பு எடுத்துட்டு வந்துட்டோம், அப்போ இது எத்தனாவது உடம்புன்னு நமக்கு தெரியாது. அப்போ இது மாதிரி பல பிறவிகள் எடுத்து எடுத்து வந்திருக்கிற இந்த உடம்பை வராமல் செய்யணும், அப்போதான் பிறவி பிணியை கடக்க முடியும். அதனாலதான் குற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருன்ற இந்த தவத்தை பத்தி அவர் சுட்டி காட்டுறதுனால இது போன்ற தவத்தை செய்கின்றவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மகான்களுக்கு அந்த சித்துக்கள் கிடைச்சிடுது. அதே மாதிரி யோகத்தில் இருக்கிறவங்க யோகம்னா என்ன இணைதல்னு சொன்னோம். அந்த இணைப்புங்கிறது எப்படின்னா இறைவனும் நானும் ஒன்று அப்படின்னு அதோட இணைந்து இருப்பது. ஆரம்பத்துல வந்து இறைவனும் நானும் நண்பர்களாக கூட இணையலாம், அதைதான் நம்ம பார்த்தோம் சகமார்க்கம்னு பார்த்தோம். சகமார்க்கம்னா சகன்னா நண்பன் அர்த்தம். அப்ப அந்த அடிப்படையில இறைவனுக்கு சகமமாக சகமாக பழகும் போது இப்ப அர்ஜுனனும் கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படிதான் இருந்தாங்க, ரெண்டு பேரும் நண்பர்களாக தான் இருந்தாங்க. அப்ப அது மாதிரி நட்பு ரீதியாக கூட நம்ம இறைவனை அணுகலாம். மொத்தத்துல நம்ம இறைவனோட இணைந்து இருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில வாழக்கூடிய சித்தர்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி தவம் பண்ணவங்களுக்கு அந்த சித்துக்கள் கிடைச்சிடுது. சித்துக்கள்னா அட்டமா சித்துக்கள் கிடைச்சிடுது. அனிமா மகிமா கரிமான்னு சொல்லி நிறைய சித்துக்கள் இருக்கு. அந்த சித்துக்களை பத்தி சாஸ்திரம் தனியா பேசுது. ஆனா அந்த சித்துக்கள் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிறத தாய்மானவர் சொல்றாரு. அந்த பாடலும் நான் இங்க உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். சித்தி நெறி கேட்டல் ஜெகமயக்கம் ஜன்ம மர முத்தி நெறி கேட்டல் முறைக்கான் பராபரமே. சித்தியை பத்தி கேட்கிறேன்னு வச்சுக்க, சித்தி நெறி கேட்டல் ஜெகமயக்கம் அப்படிங்கிறாரு. இப்ப சித்தியை பத்தி நீ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அது உனக்கு ஒரு உலக மயக்கத்தை உண்டாக்கிடும்பா. அதுவே ஜன்ம மர, ஜன்ம மரன்னா இந்த பிறவியை கடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முக்தி நெறி கேட்டல் முறைக்கான் பராபரமே. அப்ப என்ன தாய்மானவர்லாம் இவ்வளவு தெளிவா இருக்கார் பாருங்க. அந்த முக்தி நெறி கேட்டல் அப்படின்னா நீ முக்தி அடையணும்னு ஆசைப்படுறியா, அப்ப இதை கேளு. முக்தி நெறி கேட்டல் தான் முறை, அதுதான் முறைக்கான் பராபரமே. அதே நீ சித்தி நெறி கேட்டீங்கன்னா ஜெகமயக்கம் அப்படிங்கிறாரு. சித்தி நெறி கேட்டல் ஜெகமயக்கம் ஜன்ம மர முக்தி நெறி கேட்டல் முறைக்கான் பராபரமேங்கிறார். அப்ப இதை புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க மகான்கள் எல்லாம், தாய்மானவர் போன்ற வள்ளலார் போன்ற இப்ப இந்த மாதிரி எவ்வளவோ மகான்கள் நமக்கு வந்து உபதேசம் பண்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். அப்ப சாதாரணமா மேலோட்டமா பக்தி செலுத்திட்டாங்க தவம் பண்ணிட்டாங்க யோகம் பண்ணிட்டாங்க அதனால அவங்களுக்கு சித்துக்கள் வந்துடுச்சு அப்படின்னு வாய்ப்பாரத்துல சொல்லிட்டு போயிடக்கூடாது. என்ன பக்தி பண்ணாங்க, எப்படி யோகா பண்ணாங்க, எப்படி அவங்க வந்து தவம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். அப்பதானே அந்த தவம்னா என்ன நமக்கு தெரியும். அப்ப அதுதான் இங்க இந்த பாடல்ல அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு. இந்த 43வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, புத்தியொத்திட உரைத்தருள் என்றின் புகழும் ஈசனை வேண்டி பக்தி செய்திடும் தவத்தினால் யோகத்தால் பலித்தது என்று அறிவாயே. அவர்கள் பக்தி செய்து அவர்கள் அடைந்த தவத்தினாலும் யோகத்தினாலும் அது பலித்ததப்பா, அந்த சித்துக்கள் அட்டமா சித்துக்கள் அவர்கள் கிடைத்ததப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது எப்படிப்பட்ட பக்தியா இருக்கும், இறைவன் வேறு நான் வேறு என்ற இருமைகளால் சூழப்பட்ட பக்தியில சித்து கிடைச்சிருமானா, எல்லாரும் கிடைச்சிருக்கணும்ல. இப்ப நாமெல்லாம் அப்படித்தானே பக்தி பண்றோம், இறைவன் வேறு நான் வேறு அப்படின்ட்டு இறைவனை நம்ம துவைதத்துல பக்தி பண்றோம். இப்ப நமக்கு சித்துக்கள் வரல, ஏன் வரல, அந்த துவைத பேதத்துல பக்தி பண்ணா வராது. இங்க அனன்ய பக்தி பண்ணணும். இறைவனும் நானும் வேறு வேறு அல்ல, இறைவனும் நானும் ஒன்றே அப்படிங்கிற அந்த பக்திக்குள்ள போயிட்டா அங்க இரண்டரை கலந்துடுறோம். அப்ப அப்படிப்பட்ட சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு மகான்களுக்கு தான் சித்துக்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா அந்த சித்துக்கள் கிடைச்சாலும் அந்த சித்துக்கள் அவங்க வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்மளை ஏமாத்திடும், உலக விவகாரத்துல ஈர்த்துடும். நம்ம வந்து இந்த மாயா உலகம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு திருப்பி அந்த தவற நம்ம மீண்டும் செஞ்சோம்னா நம்ம அதனால பாதிக்கப்பட்டுடுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் வந்து ஒரு திரைப்படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க மன தெளிவு அடைந்ததுனால அந்த சித்துக்களை பயன்படுத்தாம அவங்க சாதாரணமா இந்த உலகத்தை ஒரு பார்வையாளனாக ஒரு விட்னஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க, எந்த ஒரு உலக விவகாரத்துக்குள்ளயும் போய் தலையிட்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில சித்தர்கள் வந்து இந்த மாதிரி சித்து விளையாடுறாங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது என்னன்னா அவங்களுடைய பிராரப்தம் அப்படிங்கிறாரு. அது அடுத்த பாடல சொல்ல போறாரு. இப்ப இந்த 43வது பாடல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சிஷ்யன் வந்து ஒரு சந்தேகத்தை கேட்கிறான். முக்தி நல்கிய சத்குருவே, பல முனிகளுக்கு அனிமாதி சித்தி பூமியில் கண்டிருக்கவும் அந்த செல்வம் ஈசனது என்றீர். அப்ப பல சித்திகளை பெற்ற முனிவர்களுக்கு வந்து அது எப்படி கிடைச்சதுன்னா ஈசன் மூலமா கிடைச்சதுன்னு சொன்னீங்க, அது எப்படி அவங்களுக்கு கிடைச்சது அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுனால இவர் சொல்றாரு. அதை நீ கொஞ்சம் புத்திபூர்வமா புரிஞ்சுக்கணும்பா, நான் பொதுவா நீ சித்தி விளையாட்டுகள்ல ஆர்வத்தை காட்டக்கூடாது, ஏன்னா சித்தியில நீ ஆர்வம் காட்டினீங்கன்னா நீ முக்தி அடைய முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் புத்தியொத்திட உரை தருள் என்றிடின். உன்னுடைய புத்திக்கு உரைக்கிற மாதிரி நான் சொல்றேன், நீ தப்பா புரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் கையாள்றாரு. அந்த ஒவ்வொரு வேர்டுக்குமே ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் இருக்கு. சும்மா மேலோட்டமாக பேச மாட்டாங்க மகான்கள், சாதாரணமா பேசலாமல்ல, சரி நீ சித்தி பத்தி கேட்டா நான் சொல்லிடுறேன்னு சொல்லலாமல்ல, அப்படி சொல்லாம புத்தியொத்திட உரைத்தருள் இன்றிடின் புகழும் ஈசனை வேண்டி பக்தி செய்திடும் தவத்தினால் யோகத்தால் பலித்தது என்று அறிவாயே. அப்போ நீ உன்னுடைய புத்தி சக்தினால் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, விபரீத புத்திக்கு போயிடாத. விபரீத புத்தினா நம்ம எதையாவது செய்யணும் அடையணுங்கிற ஆசைகள் வந்துடும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம கிட்ட அறியாமை விபரீத புத்தி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தடைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அதுல போய் நம்ம சிக்கிக்க கூடாது அப்படிங்கறத அவர் சுட்டி காட்டி அதனால சொல்றாரு. இது வந்து ஈசன் மேல செய்த பக்தியினால, அந்த பராபக்தியின் காரணமாக, சாதாரண பக்தி கிடையாது, அனன்ய பக்தி பராபக்தின் பேரு. இப்ப பராபக்தி அனன்ய பக்தினா பக்தியிலேயே உயர்ந்த நிலை. சும்மா டெய்லி சாமி கிட்ட போய் பூஜை பண்றதுனாலயோ, ஏதாவது ருட்டீனா பண்ணிட்டு இருக்கிறேன் இதனால எனக்கு இறைவன் அருள் புரிஞ்சிருவாங்கிறதையோ எல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதமயமாக மாறிடுச்சே தவிர அங்க அன்பு பரிபூர்ணமாக இல்லை. ஆனா அனன்ய பக்தியில தான் அன்பு பரிபூர்ணமாக இருக்கும். அப்ப அந்த பரிபூர்ணமான அன்புல தான் இறைவன் வந்து ஆட்கொள்ளப்படுறான் நம்மள. இல்லைன்னா நம்ம வந்து சும்மா ஏதோ மேலோட்டமா மனதளவுல சிக்கிக்கிட்டு செஞ்சுட்டு இருப்போம். அது நம்மளை பொறுத்த வரைக்கும் சரியா இருக்கிற மாதிரி இருக்கும் பக்தி, ஆனா அது இறைத்தன்மைக்குள்ள போகுமா கொண்டு போகுமானா அது ஒரு ஆரம்ப நிலைன்னு வேணா சொல்லலாம். அப்போ அப்படி பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி எடுத்து பின்னாடி அவன் அந்த பக்தியினுடைய நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சு மாறலாம். அதுக்கு ஒரு பிறவி எடுக்கலாம், பல பிறவிகள் கூட ஆகலாம், அது சொல்ல முடியாது. அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையிலையும் பிராரப்த கர்மாவிலையும் அது இருக்குதுன்னு மகான்கள் சொல்றாங்க. அப்ப அதனால நம்ம பக்தியை வந்து ரொம்ப தெளிவா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில பராபக்தி அல்லது அனன்ய பக்தி பண்ணும்போது அதன் மூலமாக கிடைத்த தவ வலிமையினாலே யோகத்தினாலே அத்தகைய சித்திகள் அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சித்திகளை பத்தி இந்த பாடல்ல சொல்றாரு. இப்ப அடுத்த பாடல்ல மீண்டும் கேள்வி கேட்கிறான் சிஷ்யன், சிவஸ்வரூபமாம் தேசிகமூர்த்தியே, சித்தி முக்தி இரண்டும் தவமுலோர் அடைகுவர் எனில் அவர்கள் போல் சகலரும் அடைவாரே, அவர்கள் பூவரும் சித்தியும் ஞானமும் அடைந்தது கண்டோமே, இவர்கள் ஞானிகள் என்றிடில் சித்திகள் இவர் கிளாவகை ஏதோ. திருப்பி சொல்றான், சிவஸ்வரூபமான தேசிக மூர்த்தியே, என்னுடைய குருநாதனே, இப்ப இந்த அஷ்டமா சித்திகளும் அவர் அடைந்த முக்திகளும் எல்லா தவமுடையவர்களும் அடைகிறாங்க, ஞானிகள் அடைகிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அவர்களை போல தவம் செய்யற எல்லாருமே அடைவார்கள் அல்லவா? இப்ப தவம்ங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும், உயிருக்கு உருகன் செய்யாமை, மற்ற உயிர்களுக்கு துன்புறுத்தாம வாழ்றவங்க நிறைய இருக்காங்க. அப்ப அவர்களும் எல்லாம் அடைஞ்சிடணும், அப்ப அவங்களால ஏன் அடைய முடியலங்கிற மாதிரி அடுத்த கேள்வி கேட்கலாம். அவர்களை போன்று தவம் செய்த மற்றவர்களும் அடைவார்களே, அப்ப அவ்வாறு அடைந்த பல தவசீலர்களை சாஸ்திரத்தின் வாயிலாகவும் நாம் அறிந்தோமே, அதை நான் தெரிஞ்சிருக்கேன் ஏற்கனவே. அது மாதிரி பாருங்க, அவர்கள் பூவரும் சித்தியும் ஞானமும் அடைந்தது கண்டோமே. அது அடுத்து சொல்றான், இவர்கள் ஞானிகள் என்றிடில் சித்திகள் இவர் கிளாவகை ஏதோ. அப்ப இந்த மாதிரி சித்திகள் அடைந்த மகான்களை போலவே இன்னும் சில தவசீலர்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர்கள் வந்து இந்த மாதிரி சித்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்தாம இருக்காங்க, சித்திகள் அடைந்த மாதிரியும் தெரியல. அப்ப இவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி இந்த சித்திகள் உண்டாகல? இவர்களும் ஜீவன் முக்தர்கள் தானே, இவர்களுக்கே அந்த மாதிரி சித்திகள் உண்டாகல, அவ்வாறு இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த பாடல்ல கேள்வி கேட்கிறான். இந்த பாடல அவன் கேட்கறது, அதாவது அவர்கள் பூர்வம் சித்தியும் ஞானமும் அடைந்ததும் கண்டோமே. அதாவது பூர்வன் சித்தியும் அப்படின்னா அவங்களுடைய பூர்வீகமா இதுக்கு முன்னாடியுமே அவர்கள் அடைந்திருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் அது. அவர்கள் பூவரும் சித்தியும் ஞானமும் அடைந்தது கண்டோமே அப்படின்னா இதுக்கு முன்னாடி, அதாவது பூர்வத்திலயும் அவங்க ஞானத்தை சித்தியெல்லாம் அடைந்திருக்காங்களே. அப்ப அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் இல்லையா? ஏன்னா நம்மளும் வரலாற்றுலையும் படிச்சிருக்கிறோம், பார்த்தும் இருக்கோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ஏன் இப்போ சித்துக்களை காட்ட மாட்டேங்கிறாங்க? இவர்கள் ஞானிகள் என்றிடின் சித்திகள் இவருக்கு இலாவகை ஏதோ, இவர்களிடத்துல அந்த சித்திகள் வெளிப்படாம இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த 44வது பாடல்ல கேள்வி கேட்கிறான். அதுக்கு 45வது பாடல்ல விளக்கம் கொடுக்கிறார். காமிய தவம் காமியம் ஒன்றையும் கருதிடா தவம் என்றும், அதாவது காமிய தவம் காமிய தவம் ஒன்றையும் கருதிடா தவம் என்றும், பூமியல் தவம் இருவகை சித்தியும் போதமும் தரும் மைந்தா, ஆம் இவற்றில் ஒன்று ஏற்றினால் ஒன்றையே அடைகிறவர் இது தீர்வை, யாமுரைத்த அவ்விரண்டையும் ஏற்றினார் அன்றுள்ள பெரியோரே. இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த தவ வாழ்க்கையில இரண்டு விதமான தவ வாழ்க்கை இருக்குங்கிறாரு. காமிய தவம், காமியம் ஒன்றையும் கருதிடா தவம். இப்ப காமிய தவம் அப்படின்னா தனக்கு ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய தவம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு தவத்தை செய்கிறார்கள். இப்ப தவம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே ஒரு தெளிவுக்கு வந்திருக்கோம், அதாவது உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை, அதாவது நம்ம பிறவி பிணியிலிருந்து விடுபடணும், மற்ற உயிர்களுக்கு துன்புறுத்த கூடாது, அதுதான் உண்மையான தவம். இப்ப மற்றபடி காமிய தவம்ங்கிறது என்னன்னா, இப்ப எனக்கு அது வேணும் இது வேணும்னு இறைவன் கிட்ட போய் ஏதாவது ஒரு தன்னை கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி ஒரு தவத்தை வேண்டிக்கிறது. அதாவது இப்போ எனக்கு வாழ்க்கையில வந்து நல்ல சந்தோஷங்கள் வரணும், வரும் அல்லது நான் இந்த மாதிரி சித்தி அடையணும் அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட அந்த தவத்தை மேற்கொள்வாங்க. அப்ப அந்த தவம் வந்து காமிய தவம்னு சொல்றது. காமியம் ஒன்றையும் கருதிடா தவம் என்றும். அப்ப அது நிஷ்காமிய தவம், அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கல, எந்த ஒரு பலனும் எனக்கு தேவையில்லை, ஆனா அவர்கள் தவம் செய்கிறார்கள். அப்ப அந்த தவம் தான் என்ன, எதையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய தவம் தான் உண்மையான தவம். அப்ப இது மாதிரி இரண்டு வகையான தவம் பூமியில், தவம் இருவகை, சித்தியும் போதமும் தரும். இந்த மாதிரி இரண்டு விதமான தவங்கள் வந்து சித்தியை கொடுத்துடும், அவங்களுக்கு தேவையான போகத்தையும் கொடுத்துடும், அவங்க எப்படி விரும்புறாங்களோ அப்படியெல்லாம் கொடுத்துடும். ஏன்னா போக வாழ்க்கைக்கும் தவம் இருந்து அவங்க அந்த அருளை பெறலாம். சாதாரண அந்த பிறவி பெருங்கடலை நீந்தி விடுபடணும்னு நினைக்கிறவங்களும் தவம் இருந்து இந்த பிறவி பெருங்கடலை கடக்கலாம். அப்ப இரண்டு தவங்கள் இருக்கின்றது, காமிய தவமும் ஒன்றையும் கருதிடா தவமும், அப்படி இரண்டு தவம் இருக்குது. அந்த இரண்டு தவத்தையும் அந்த காலத்துல செஞ்சாங்க மகான்கள், அதுதான் சொல்றாரு. அதாவது தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு செய்யக்கூடிய தவத்திற்கு காமிய தவம் என்றும், அந்த ஈஸ்வரனை தவிர வேறு ஒன்றும் தேவையில்லை என்று அவன் மீது அலாதி அன்பு செலுத்தி, அவன் மீது அலாதி அன்பு செலுத்திங்கிறார். சாதாரண அன்பு கூட இல்லை, அலாதி அன்பு செலுத்தி அவனை தன்னிலிருந்து வேறாக பிரித்து பார்க்காத, அதான் ரொம்ப முக்கியம், அவனை தன்னிலிருந்து வேறாக பிரித்து பார்க்காத சொரூப ஞானத்தில் நிலை பெற்ற நிஷ்காமிய தவம் என்றும் இரண்டு வகை தவங்கள் இந்த பூமியில் உள்ளன. அப்ப இந்த மாதிரி இரண்டு வகை தவத்துல ஒன்று ஈஸ்வர பக்தியினால் சித்திகளை அடைவதற்காகவும், மற்றொன்று ஈஸ்வர சம்பந்தத்தால் ஞானத்தை அடைவதற்காகவும் உள்ளது மகனே அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப இது மாதிரி இரண்டு விதமான தவங்களை அன்றைய பெரியவர்கள் அடைந்தார்கள். இதுல ஏதாவது ஒன்றை மட்டும் செய்பவர்கள் அந்த ஒன்றை மட்டும் அடைவார்கள், இதுதான் வழிமுறை. அந்த இரண்டையும் செய்தனர் அன்றுள்ள பெரியவர்கள் அப்படிங்கிறார். அதுதான் இங்க சொல்றப்பார். ஆம், இவற்றில் ஒன்று ஏற்றினால் ஒன்றையே அடைகுவர், இது தீர்வை. யாம் முறைத்து அவ் இரண்டையும் ஏற்றினார் அன்றுள்ள பெரியோர்கள் அப்படிங்கிறார். அப்ப அன்றைக்கு இருந்த பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா, இரண்டுமே தேவைப்படுது, அதாவது காமிய தவமும் இருந்திருக்கிறாங்க, நிஷ்காமிய தவமும் இருந்திருக்கிறாங்க. இப்ப நிஷ்காமிய தவத்துல அவங்க வந்து தன் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம இறைவனையே தன்னுள் பார்க்கறதுக்காக இறைவனே தானாக நினைக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சில தேவைகள் இருந்ததுனால அப்ப அதை நிறைவேற்றிப்பதற்காக ஒரு காமிய தவமும் செய்தாங்க. அப்ப அந்த காலத்துல அப்படி வாழ வேண்டிய கட்டாயமும் இருந்தது. ஏன்னா அப்ப அப்படி ஒரு கடுமையான காட்டுல வசிச்சாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாகரிகமான கலாச்சாரம் அப்ப இல்ல. அப்ப அவங்க தன்னுடைய பாதுகாப்பு கருதி சில சூழ்நிலைகளுக்காக சில சித்திகளை தேவைப்பட்டது. இப்ப எப்படின்னா, இப்ப கடும் தவம் காட்டுல இருந்து செஞ்சுட்டு இருக்கும் போது ஏதாவது மிருகங்கள் வந்தா அந்த மிருகங்கள் தன்னை தாக்காம இருக்கணுங்கிறதுக்காக கூட அதை கட்டுறதுக்காண்டான சில சித்துகள் எல்லாம் பெற்றாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும், தூரத்துல மிருகங்கள் வரும்போதே மிருகங்கள் வருது அப்படின்னு அந்த தெரிஞ்சுக்கிட்டா அது தன்னை தாக்காத மாதிரியும் தன்னை தொந்தரவு பண்ணாத மாதிரியும் அவங்க செஞ்சுக்குவாங்க. இவங்களுக்குள்ள அந்த பாதிப்புகள் ஏற்படுத்த முடியாத மாதிரி சில சக்திகளை வைத்திருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு தேவைப்பட்டது அந்த காமிய தவம்ங்கிறது, ஏன்னா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தேவைப்பட்டது. அப்ப அது போல நிறைய தவசீலர்கள் வந்து இருந்தாங்க அந்த காலத்துல, அவங்க ரெண்டுமே செஞ்சாங்க. அதாவது தன் சொரூபமான சைத்தன்யம் எல்லா ஜீவர்களிடத்திலும் உள்ளது, அந்த நிலையில மற்ற ஜீவர்களிடத்துல அதே சைத்தன்யம் தான் இருக்குது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால அவைகளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ஆனா அவைகள் மூலமாக பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கறத தெல்ல தெளிவாக இருப்பாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி தவசீலர்கள் வந்து தன் சொரூபத்திலேயே நிப்பாங்க. அதுக்கு வந்து திருக்குறள் இன்னொரு குறள் அழகா சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, தவம் செய்வார் தன் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இப்ப ஒருத்தர் தவம் செய்வார் தன் கருமமும் செய்வார்னா, இந்த மாதிரி தவ வாழ்க்கையும் வாழ்வாங்க, தன்னுடைய செயல்களையும் செய்து கொண்டிருப்பாங்க. தான் வாழ்வதற்கும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்கிற அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய கர்மங்களை செய்யக்கூடியவர்களும் இருப்பாங்க. அதே சமயம் அதை பூர்த்தி செய்து கொண்டு தன்னுடைய தவ வாழ்க்கையும் செய்வார்கள். மற்றவர் என்ன பண்ணுவாங்க, அவம் செய்வார் ஆசை உட்பட்டுங்கிறார் திருக்குறள். தவம் செய்வார் தன் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அப்படின்னா தவசீலர்கள் பிரம்மனிஷ்டர்கள் தன் சுரூபத்தில் நிற்பதையே தன் காரியமாக செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா மற்றவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஆசைகளுக்கு உட்பட்டு பல தீமை தரும் காரியங்களை செய்கின்றார்கள் திருக்குறள் சொல்லுது. அப்ப இந்த குறள் ஏன் இதை சுட்டி காட்டுது அப்படின்னா, இப்ப தவசீலர்கள் வந்து தவம் செய்வதனுடைய நோக்கம் என்னன்னா தன்னுடைய இந்த தவ வாழ்க்கைக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு விதமான தவம் பண்ணுவாங்க, காமிய தவம் நிஷ்காமிய தவம். ஆனா இப்போ சாதாரண மனிதர்கள் வந்து இந்த தவ வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம மனம் போன போக்கில் வாழ்வாங்க. அவங்களுக்கு தவம்னா என்னன்னு தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவம் செய்வார் தவம் செய்ய மாட்டாங்க, அவமான காரியங்கள் அதாவது தீமை தரும் காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள் ஆசையினால் உட்பட்டுங்கிறாரு திருக்குறள்ல. இதை வந்து திருக்குறள் பேசுது, இந்த இடத்துல வந்து திருக்குறள் நான் சுட்டி காட்டுறேன். மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு, மற்றவர்கள்லாம் தவம் செய்ய மாட்டாங்க அவம் செய்வார்கள் ஆசையினால் உட்பட்டு அப்படிங்கிறத திருக்குறள் சொல்லுது. அப்ப நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா தவம்ங்கிறத நம்ம என்னன்னு தெரியாததுனாலதான் இந்த மாதிரி அவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவம் செய்யறாம நம்ம தவம் செய்யறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஆனா நாம நினைச்சுக்கிறோம் தவம்னா நமக்கு எப்படி சொல்லி வச்சிருக்காங்க, அப்படியே எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு காவி வெட்டி கட்டிக்கிட்டு எங்கேயாவது காட்டுக்குள்ள போய் உக்காந்துக்கணும் தனிமையில, அப்புறம் அப்படியே மந்திரத்தை உபவாசனம் பண்ணிக்கிட்டு இருக்க இருக்க நம்மளை சுற்றி அப்படியே மண் புத்து கட்டிடும், அப்புறம் அந்த புத்து வந்து நம்மளெல்லாம் மேலே மூடி மறைச்சிக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் சிவபெருமானோ இல்லை பிரம்மதேவனோ தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொல்லுவாரு, அப்போ தான் நம்ம அந்த புத்தை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து நமக்கு எந்த வரம் வேணும்னு சொல்லி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சினிமாவில் பார்த்து பழகிட்டதுனால நம்ம தவம்னா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஏன் அப்படி தெரியுதுன்னா அறியாமை தான். ரொம்ப நம்ம வந்து அஜ்ஞானத்துல வாழ்றோம், உலக விஷயங்களை பத்தி நம்ம ஆர்வம் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஆண்மை ஞான விஷயங்கள் ஆர்வம் காட்டுறது இல்லை. அப்போ இந்த மாதிரி ஆண்மை ஞான பாடங்களை படிக்க வரும்போது நமக்கு திருக்குறள் ஒரு முக்கியமான பாடம் தானே. அப்ப நம்ம திருக்குறளுக்குள்ள வரும்போது தானே தவம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா அழகா சொல்றாருல்ல திருக்குறள் தவம்னா என்னன்னு. அப்ப அதை நம்ம எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓ இதுதானே தவம், இது தெரியாம நான் இங்கயோ காவி வேஷ்டி கட்டிட்டு காட்டுல போய் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள் அப்படின்னு தெரிய வரும். அதனால நல்லா புரிஞ்சுங்க, தவம்ங்கிறது நம்ம வாழும் போதே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு, அவ்வளவுதான் அழகா திருக்குறள் சொல்லுது. இரண்டு வரிகள்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடணும். அப்ப அடுத்த பாடல் 46வது பாடல்ல இப்ப இந்த மாதிரி குருநாதர் சொன்ன உடனே திருப்பி சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், அதுக்கு அவர் திருப்பி பதில் சொல்றாரு. அது என்னன்னு பார்ப்போம். அனக மைந்தனே முத்தி ஞானத்தையே அடைந்தனர் அல்லாமல் ஜனகன் மாபலி பகீரதன் முதலானோர் சித்திகள் படித்தாரோ? இனிய சித்தியே விரும்பினார் சிலர், சிலர் இரண்டையும் முயன்றாராம். முனிவர் சித்திகள் வினோத மாத்திரம் தரும் முத்தியை தராவே. இங்க என்ன சொல்றாருன்னா, அனக மைந்தனே குற்றமில்லாத மகனே, இப்ப ஞானத்தையே அடைந்தனர், முத்தி அப்படிங்கிற ஒரு ஞானத்தை தான் பெரும்பாலானவர்கள் அடைந்தனர் அல்லாமல், அந்த ஞானத்தை தவிர வேற எதையுமே விரும்பல. யாரு? ஜனகர், மகாபலி சக்கரவர்த்தி, பகீரதன் போன்ற அரசர்கள். அதை சுட்டி காட்டுறாரு. அனக மைந்தனே முத்தி ஞானத்தையே அடைந்தனர் அல்லாமல் ஜனகர் மகாபலி பகீரதன் முதலானோர் சித்திகள் படித்தாரோ? இவ மிகப்பெரிய அரசர்களாக இருந்தாங்க. ஜனக மகாராஜா இருந்தாரு, மகாபலி சக்கரவர்த்தி இருந்தாரு, பகீரதன் இருந்தாங்க. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அரசர்களாக இருந்தாலுமே சித்திகள் எல்லாம் இவங்க ஒண்ணுமே கத்துக்கல தெரிஞ்சுக்கல, இவங்க ஞானிகளாக வாழ்ந்தார்கள். இப்ப ஜனக மகாராஜாவை பத்தி நம்ம படிச்சிருக்கோம், அவங்க மிகப்பெரிய ஞானி. அதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி இப்ப இவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய ஞானிகளாக வாழ்ந்தார்கள். அப்ப இவர்கள் வந்து ஜீவன் முக்தர்கள். அப்ப இவர்களுக்கு வந்து சித்திகள் தேவையில்லை. அப்ப இவர்கள் சித்திகள் படித்தாரோ? இனிய சித்தியே விரும்பினார் சிலர், சிலர் இரண்டையும் முயன்றாராம். முனிவர் சித்திகள் வினோத மாத்திரம் தரும் முத்தியை தாராவே. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த சித்தியை சிலர் விரும்புறாங்க. இந்த சித்து விளையாடல்கள் வந்து ஒரு தற்காலிகமான அற்ப சுகத்தை மட்டுமே தருங்கிறதுனால அதை சிலர் வந்து ஆசைப்பட்டு செய்கிறாங்க. சிலர் இரண்டையும் முயன்றார்கள், சித்திகளையும் முயன்றார்கள் ஞானத்தையும் முயன்றார்கள் சில மகான்கள். ஆனா சிலர் என்ன சொல்றாங்க, சித்திகள் வினோதம் மாத்திரம் தரும், வினோதம் மாத்திரம்னா சும்மா அற்ப சுகத்தை தரும், இதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முக்தியை தராது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நின்றார்கள். அப்போ இதுல வந்து நாம எந்த அடிப்படையில் நாம நிற்கணும் அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்துறாரு. இப்ப சித்துக்கள் சித்து விளையாடுகளில் வந்து போய் மாட்டிக்க கூடாது, அது நமக்கு வந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஞானிகள் இருந்தாங்க, மகான்கள் இருந்தாங்க, அதை சுட்டி காட்டிட்டே வராரு. இல்லைன்னா அது விபரீத புத்தியாக மாறிடும், அது நம்முடைய ஆன்மீ ஞானத்துக்கு தடையாக மாறிவிடும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆரம்பத்திலேருந்தே அதை தான் சொல்றாரு, அந்த தடைகள் வந்துடக்கூடாது, சந்தேகம் வந்துடக்கூடாது, விபரீத புத்தி வந்துடக்கூடாது, அறியாமை நம்ம கிட்ட இருந்துடக்கூடாது, இந்த மூன்றுமே இந்த ஆன்மீ ஞானத்துக்கு தடையாக மாறிவிடும் அப்படின்ட்டு நம்ம முன்னாடி பாடல்ல பார்த்தோம். அதை தான் இங்க சுட்டி காட்டுறாங்க. இப்ப 47வது பாடல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். யோக ஞானமே முக்தியை தருமெனில் ஒழுந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினர் சில சில முக்தர்கள். ஏனென்றால் போகமாய் வரும் பிராரப்த கர்மங்கள் புசித்தன்றோ நசித்தேகும், ஆகையால் அந்த சித்திகள் பிராரப்தம் ஆகும் என்று அறிவாயே. இப்போ யோக ஞானமே முக்தியை தருமெனில் ஒழிந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினர் சில சில முக்தர்கள் அப்படின்னு இவன் கேள்வி கேட்கறான். இந்த இடத்துல வந்து சிஷ்யன் கேள்வியை கேட்கிற மாதிரி முதல் ரெண்டு லைனு, குருநாதர் பதில் சொல்ற மாதிரி அடுத்த ரெண்டு லைனு. அப்ப இதுல முதல் ரெண்டு லைன் அவன் கேள்வி கேட்கறான், யோக ஞானமே முக்தியை தரும் என்றால், அதாவது இந்த மாதிரி ஜீவன் முக்தர்களுக்கு வந்து இது போன்ற ஆத்ம ஞான விஷயங்களை தெரிந்து கொள்வதுதான் முக்தியை கொடுக்கும்னு சொன்னீங்க. அப்போ ஒழிந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினர் சில சில முக்தர்கள். அப்ப ஒன்னுத்துக்கு பயன்படாத அந்த சித்துக்களை வேண்டி சில சித்தர்கள் வந்து முக்தர்கள் வந்து உடம்ப வருத்தி சில வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்களே, அப்ப அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான். ஐயனே, யோகம் என்பது ஒன்றுதல், அதாவது இணைதல் என்பதை அறிந்து அந்த பரிபூரண பரபிரமும் அதன் பிரதிபிம்பமான ஜீவனும் சித் சுரூபத்தில் வேறுபாடுகள் இன்றி ஒன்றேயான சைதன்யம் என்ற தன் சொரூபத்தில் அறிந்த ஆத்ம ஞானம் என்ற நிலையான சுகத்தை கொடுக்கும் முக்தியை தருகின்றது. இந்த அனுபவத்தை அனுபவிக்காமல் அற்ப சுகத்தை கொடுக்கும் சித்துக்களை விரும்பி உடல்களை ஏன் இவர்கள் வருத்துகின்றார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். முதல் ரெண்டு லைன்ல அதான் அவன் கேட்கிறான், யோக ஞானமே முக்தியை தருமெனில் ஒழுந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினார் சில சில முக்தர்கள் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதுக்கு இவர் ஏன் என்றால், போகமாய் வரும் பிராரப்த கர்மங்கள் புசித்தன்றோ நசித்தேகும், ஆகையால் அந்த சித்திகள் பிராரப்தமாகும் என்று அறிவாயே. அதுக்கு இவர் பதில் சொல்றார், அன்பனே, இந்த ஆத்ம சித்து விளையாட்டுகளில் சிலர் ஆர்வமாய் இருந்ததற்கு காரணம் என்னவெனில், இவர்களது ஆசையினால் உண்டான பிராரப்த கர்மாவை அனுபவித்து அல்லவா தீர்க்க வேண்டும். எனவே இவர்கள் அடைந்த அந்த சித்து விளையாடுகள் எல்லாம் இவர்கள் கொண்டு வந்த பிராரப்த கர்மா என அறிவாயாக அப்படிங்கிறார். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பாயிண்ட்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப எத்தனையோ ஜீவன் முக்தர்களை நம்ம விதவிதமா பாக்குறோம். இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு, ஒருத்தர் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பல ஜீவன் முக்தர்களை பத்தி பல கேள்விகள் இவனே கேட்கறான். இந்த சிஷ்யனை இதுக்கு முன்னாடி பல கேள்விகளை கேட்டுட்டான். இப்ப நாமளும் அந்த கேள்விகள் மூலமா இப்படி எல்லாம் விதவிதமா இருக்கிறாங்களா ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு நாமளும் தெரிஞ்சு வச்சுட்டோம். அப்ப அப்படி பார்க்கும்போது ஏன் இந்த பேதமை, ஏன் இப்படி ஜீவன் முக்தர்கள் மாறுபட்டு காணப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, அது அவர்கள் கொண்டு வந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறத முன்னையே அவர் சொன்னார். இதுக்கு முன்னாடி பாடல்கள்லயே அதை தெளிவுபடுத்தினாரு. இந்த ஜீவன் முக்தன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், அந்த ஜீவன் முக்தன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னா, அது அவன் வாங்கிட்டு வந்த பிராரப்த கர்மா, அதனால அவன் அப்படி இருக்கிறான், அதை நம்ம மாற்ற முடியாது, ஏன்னா அது அவனுடைய வினை பயனை அவன் அனுபவிச்சுதான் தீக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அதனாலதான் சில ஜீவன் முக்தர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு கூட இறந்து போனாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்ப ரமணர், ராமகிருஷ்ண பரமம்சர் எல்லாம் கூட கேன்சர் நோயினால இறந்து போனாங்க. ஏன் அப்படின்னா, அவர்களுடைய பிராரப்த கர்மா, அவங்க கொண்டு வந்த பிராரப்த கர்மா படி அந்த முன்வினைகளை அவங்க அனுபவிச்சு தீர்த்துடுறாங்க, அதை அவங்க எடுத்துட்டு போக தயாரா இல்லை. ஏன்னா இப்போ அந்த பிராரப்த கர்மா வந்து இப்போ இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பிறவி இருக்குது. இப்போ இந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக நமக்கு சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம்ங்கிற மூன்று கர்மாக்களை ஏற்கனவே ஏகப்பட்ட கர்ம மூட்டைகள் மேலே கிடக்குது, அதை எடுத்து அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் வேற நம்ம இருக்கிறோம். இன்னும் நமக்கு பல பிறவிகள் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம கொண்டு வந்த பிராரப்த கர்மாவை அனுபவிச்சு தீர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி அனுபவிச்சு தீர்க்கிறதே எதுக்குன்னா, நம்ம ஏற்கனவே நம்முடைய சங்கல்பங்கள் இருக்கல, ஆசைகள்னால தான் இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறோம். இப்போ இந்த ஆசையின் காரணமாக நம்ம என்ன பண்றோம், எதையாவது ஒன்று செய்யத்தான் விரும்புவோம், ஏன்னா அது உள்ளிருந்து வருது, நம்ம வந்து அதை விரும்புறதே கிடையாட்டனால அது வரும், ஏன்னா நம்ம வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் அதெல்லாம். அப்போ அதனால என்ன பண்ணுதுன்னா, இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி வாழலாம், இப்படி வாழலாம், நம்ம வாழ்க்கைக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்குது உள்ளிருந்து, அந்த எண்ணம் எழுந்திருக்குது. உடனே அந்த எண்ணத்தை நம்ம செயலாக மாற்றுறோம், அந்த செயல் மூலமாக நம்ம காரியத்தை செஞ்சு மீண்டும் வந்து பாவ புண்ணியங்களை சேர்த்திக்கிறோம். அப்ப நம்ம மீண்டும் அந்த புதுசாக செய்யக்கூடிய செயல் மூலமாக நம்ம சேர்த்துக்கிற பாவ புண்ணியத்தை தான் ஆகாமிய கர்மான்னு பார்த்தோம். அப்ப இந்த ஆகாமிய கர்மாங்கிறது புதுசாக சேர்த்துக்கிற பாவ புண்ணியங்கள், கொண்டு வந்து அனுபவிக்கிறது இந்த பிறவில கொண்டு வந்த பிராரப்த கர்மா. அப்ப இது ரெண்டு இல்லாம நமக்கு ஏற்கனவே இன்னும் நிறைய பாவ புண்ணிய மூட்டை இருக்குது, அது சஞ்சித கர்மா. இப்ப நம்ம இருந்து விடுபடணும்னா என்னதான் வழி அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிற பாவ புண்ணிய மூட்டையை அழிக்காம நம்ம பிறவியை முடிக்க முடியாது. அப்ப நாம இந்த பிராரப்த கர்மாவையும் முடிக்கணும், அதே சமயம் ஆகாமிய கர்மாவையும் சேர்த்திக்காம இருக்கணும், இந்த சஞ்சித கர்மாவையும் முடிச்சு கட்டணும். அப்ப எப்படிதான் இதுக்கு வழி அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த தவ வாழ்க்கை தான் வழி. இப்ப இந்த தவ வாழ்க்கைங்கிறது என்ன, இப்ப நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாம புதுசா நம்ம ஆகாமிய கர்மாவை சேர்த்திக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நிஷ்காமிய கர்மமாகத்தான் காரியத்தை செய்யணும். அந்த காரியத்தை பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம வாழணும். இது மூலமா எனக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காம ஈஸ்வர காரியமாக நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். அப்ப அப்படி செய்யும் போது அதனுடைய பாவ புண்ணியங்கள் நமக்கு வந்து சேராது, ஏன்னா இது நிஷ்காமியமாக செய்யப்படுது, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கல. அப்போ அதுல இருந்து வர்ற பாவ புண்ணியங்கள் எப்படி போகுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஜீவன் முக்தர் வழியில வர்றவங்களுக்கு அந்த தூற்றுபவர்களுக்கு வந்து கெட்டது போய் சேர்ந்துடும், பாவங்கள் போய் சேர்ந்துடும், போற்றுபவர்களுக்கு வந்து புண்ணியங்கள் போய் சேர்ந்துடும் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ ஆகாமிய கர்மாவை இங்கேயே முடிச்சு கட்டிடுறாரு. பிராரப்த கர்மா கொண்டு வந்தது, அதை அனுபவிச்சு தீக்கணும். இப்ப அனுபவிக்கும் போது நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்களேன். இப்ப ஜீவன் முக்தன் நிலையில் இருக்கக்கூடியவங்க வந்து உண்மையான ஜீவன் முக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தீர்த்துக்குவாங்க. ஆனா அந்த ஜீவன் முக்த நிலையில இருந்துகிட்டு அந்த சித்துக்கள் கிடைச்ச உடனே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா திசை மாறி போய், இப்ப எனக்கு சக்தி வந்துடுச்சே, அப்ப நான் வந்து ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படணும், அப்ப நான் கொஞ்சம் லக்ஸரியஸா வாழலாமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முறையை அவங்க தவ வலிமையினால மாத்துவாங்க. இப்ப நாமளே பார்த்துருக்கோம், விஸ்வாமித்திரர் வந்து திருசங்குக்கு வந்து ஒரு லோகத்தை உலகத்தையே படைச்சு கொடுத்தாரு. அப்ப தவ வலிமையினால ஒரு சொர்க்கத்தை படைக்க முடியுது. அப்போ ஒரு சொர்க்கத்தை திருசங்கத்துக்கே ஒரு தனி சொர்க்கத்தை படைக்கிற தவ வலிமை வந்து விஸ்வாமித்திரருக்கு எப்படி கிடைச்சிது? அப்ப அந்த அளவுக்கு அவங்க சக்தி பெற்றுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை லக்ஸரியஸா வாழ்றதுக்கு முடியும் அவங்களால. இப்ப நம்ம அதை வந்து ஒரு புராண கதையில படிச்சாலும் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப எங்கேயோ வானமண்டலத்துல ஒரு திருசங்குக்கு சொர்க்கம் படைச்சாருங்கிறத நம்ம எடுத்துக்காம, இந்த பூமியிலேயே அவர் வாழ்வதற்கு உண்டான அத்தனை சவுர்களையும் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்க சக்தி படைத்தவர்களாக இருந்தாங்க. ஏன் விஸ்வாமித்திரருக்கு அந்த சக்தி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு அரசன் தான். விஸ்வாமித்திரர் வந்து ஒரு அரசனாக இருந்து அவர் வந்து இந்த தவ வாழ்க்கைக்குள்ள வந்து அந்த ராஜரிசியாக மாறினார். அவருக்கு வசிஷ்டர் வந்து ராஜரிசின்னு ஒரு பட்டத்தை சூட்டினார். அந்த ராஜரிசி ஆகாம நான் ஓய மாட்டேன்னு சொல்லி பல பரிசோதனைகள் வச்சாரு வசிஷ்டர். அப்ப இவர் அதெல்லாம் தோத்துக்கிட்டே வந்தாரு. அப்ப வந்து இல்ல, நான் அந்த தவ வாழ்க்கை வாழ்ந்தே தீரணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் தன்னுடைய தவ வாழ்க்கையில அவர் விடா பிடியாம நின்று கடைசியில வசிஷ்டர் வாயாலேயே நீ ராஜரிசி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் உயர்ந்தாரு. அப்ப அந்த தவ வாழ்க்கை வாழ்ந்து அவங்க அந்த நிலைப்பாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு சில சித்துக்கள் கிடைச்சிடும். அப்படி கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சித்து விளையாட்டை வச்சுக்கிட்டு இவங்க தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அப்ப அந்த திருசங்குக்கு வந்து ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறாருன்னா அவனை ஒரு சொர்க்க வாழ்க்கை வாழ வச்சாரு. அப்ப அந்த சொர்க்க வாழ்க்கை வாழ வைக்கும் போது என்ன ஆகுது, இவர் தேவையில்லாம இந்த மாதிரி அனாவசியமான கருமாக்களை சேர்த்துக்கிறாருல, அப்ப அது வந்து இவருக்கு அந்த தவ வலிமையை கெடுக்கிறதா மாறிடும். இப்ப இது வந்து இப்போ இருக்கிற ஜீவன் முத்தலுக்கு நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு இப்ப ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் வந்து இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து தான் அந்த சொரூபத்துல நிப்பாங்க. ஆனா அவங்க சங்கல்பம் உள்ள இருந்து வெளிப்படுறது சில ஆசைகளை கொண்டு வரும்ல. அப்படி கொண்டு வந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நானும் ஏன் இதை அனுபவிச்சு பார்க்க கூடாது, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குதுல்ல, நான் பார்க்கலாம் சார், முயற்சி பண்ணலாம், அப்ப இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சில அனாவசியமான காரியங்களை உள்ள போய் நுழைஞ்சி அவங்க அந்த வாழ்க்கையை வந்து மாத்தி வாழ முயற்சி பண்ணும்போது அவங்களுடைய தவம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அந்த சித்து வந்து அவங்க தவறா பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த கர்மாக்கனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ஆகாமிய கர்மாவாக மாறிடும். மாறிடுச்சுன்னா அந்த கர்மா கழியறதுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து பாதிப்பு ஏற்பட்டு இவங்களை திருப்பி சஞ்சயத்துல போய் சேர வேண்டிய நிலை வந்துட்டா, அப்ப அவங்க ஜீவன் முக்த நிலையிலிருந்து இறங்கிடக்கூடிய வாய்ப்புகள் கூட வந்துடுது. நிறைய பேர் அப்படி திசை மாறியும் போயிடுறாங்க. அப்ப அதனால நம்ம அப்படி போகாம நிலையாக நிக்கணும். ஏன்னா இந்த ஜீவன் முக்தன்கிறது ஒரு மிகப்பெரிய உயரிய நிலை, அதுல வந்து படிநிலைகள் நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. இப்ப இதே கைவல்லி நவன் இதுல தத்துவ விளக்க படத்துல இப்படி இப்படிதான் இருப்பாங்க, ஒவ்வொரு ஜீவன் முத்தலும் இப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்னு வரன் வரியன் வரிட்டான் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில நம்ம எப்படி இருந்தா உயர்நிலைக்கு போக முடியுங்கிறத நம்ம கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க மகான். அப்ப நம்ம எங்கேயும் போய் சிக்க கூடாது. அப்ப நம்ம சித்து விளையாடுகள் நம்ம கிட்ட வருது அப்படின்ட்டு நம்ம விளையாடி பார்க்க கூடாது. அது தேவையில்லாத நமக்கு உலக விவகாரங்கள்ல நம்மள மாட்ட விட்டுடும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறத இங்க மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துறாங்க. அப்ப எப்படின்னா, இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இந்த பிராரப்த கர்மாவை வந்து நம்ம தடுத்துக்கிட்டோம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அது அடுத்த பிறவிக்கு வித்துட்டுடும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம உண்டாக்காம அது வர்றதை அப்படியே புசிக்கணும். அதுதான் சொல்றாங்க, நிகழ்காலத்தில் வாழ்வார்கள், அந்த நிகழ்காலத்தில் வர்றதை அப்படியே புசிப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கடந்த பாடல்களில். புசிப்பார்கள்னா நம்ம சாப்பிடுவாருன்னு எடுத்துக்கூடாது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம். அப்போ வந்து நிகழ்காலத்தில் வரக்கூடியது அப்படியே ஏற்றுக்கும் போதுன்னா என்ன அர்த்தம், இப்போ ஒரு நோய் வந்ததுன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படியே ஏற்றுக்கிட்டாரு, ஒரு நோய் வந்ததுன்னா ரமண மகரிஷி அப்படியே ஏற்றுக்கிட்டாரு. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அவங்க உடனே நிறைய பேர் கேட்கலாம், எங்க உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஒரு மகான்களா நீங்க இருக்கீங்க, அப்ப உங்களால நினைச்சா உங்க நோயை குணப்படுத்திக்க முடியாதா, நீங்க சரி பண்ணிக்கலாம் இல்லைன்னு கேட்டாலும் சரி பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பிராரப்த கர்மாவை வந்து அவங்க மாத்திக்க ஆசைப்பட்டாங்கன்னா அது அவங்களுடைய பிறவிக்கு வித்துட்டுடும் அதுவே, அதனால அவங்க அந்த மாதிரி ஆசைகளுக்கு போக மாட்டாங்க, அது அவங்க தவ வாழ்க்கையை கெடுக்கிறதா மாறிடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது நான் செஞ்ச பாவத்தினால எனக்கு கிடைச்ச தண்டனை, இதை நான் அனுபவிச்சுதான் தீர்க்கணும், அதுக்கு தான் நான் இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறேன், அப்ப நான் இதை அனுபவிச்சு தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வரக்கூடிய நோயை அப்படி அவங்க அனுபவிச்சு தீர்த்துக்குவாங்க, அந்த நோயிலிருந்து அவங்க விடுபட விரும்ப மாட்டாங்க. அதனால உண்மையான ஜீவன் முக்தர்கள் மகான்கள்லாம் அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வந்து அனுபவிச்சு தீர்த்து தான் உடம்பை விடுவாங்க. அப்போ அந்த நிலைப்பாட்டுக்குள்ள அவங்க வர்றதுனால தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆகாமிய கர்மமும் சேர்த்துறதில்ல, பிராரப்த கர்மத்தையும் முடிச்சிடுறாங்க. இப்போ அந்த சஞ்சித கர்மாங்கிறது எப்படி கரைஞ்சி போகுது, காரணத்தை எப்படி இல்லாமல் போகுது அப்படின்னா, இவங்க இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தையே இழந்துடுறாங்க. இப்போ சித்தம்னு ஒன்று இருந்தால் தானே அது சஞ்சித கர்மாவா மாறும். சஞ்சித கர்மாவில் வந்து இருக்கக்கூடிய சித்தம்ங்கிறது இப்போ நம்ம இந்த உடம்புக்குள்ளே இல்லை, அது வெளியே தான் இருக்குது, மொத்தமாக அந்த யூனிவர்ஸெல்லாம் இருக்குது, அதுதான் பிரபஞ்ச மனம்னு பேர், அந்த யூனிவர்சல் மைண்ட் அது. அப்ப அந்த யூனிவர்சல் மைண்டை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க, அழிச்சிடுறாங்க. எப்படி அழிச்சிடுறாங்கன்னா, இவங்க நான் மனம் அல்ல நான் அந்த அறிவுங்கிறத உணர்ந்துடுறாங்க, அந்த உள்ளம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிடுறாங்கன்னு நான் கடந்த பாடல்ல எல்லாம் விளக்கம் கொடுக்கும்போது சொல்லிட்டே வந்தேன். அந்த மனதனுடைய படிநிலைகளை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம பயணம் பண்ணி வரணும். அப்ப படிப்படியா நம்ம டிராவல் பண்ணி வரும்போது அந்த உள்ளம்ங்கிற ஒரு நிலைக்குள்ள வந்தா தன்னை உணர்ந்தவன் தான் அந்த உள்ளம்ங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள வர முடியும். அப்ப அந்த நிலைக்குள்ள வந்துட்டான்னா அவன் வந்து என்னவா மாறிடுறான், அந்த ஆன்மாவாகவே மாறிவிடுகின்றான், அந்த அறிவாகவே மாறிவிடுகின்றான். அப்ப இனிமேல் அவனுக்கு உடம்பும் இல்லை மனசும் இல்லை. அப்ப அந்த நிலையில அவனுக்கு என்ன ஆயிடுது, காரணத்தேகம் அழிஞ்சு போகுது. இப்ப காரணத்தேகம்ங்கிறது சித்தம் தான், சம்ஸ்கார பதிவுகள் தான். அப்போ அது அழிஞ்சு போன உடனே அது என்ன ஆகுதுன்னா, பிறவிக்கு வராமல் அந்த உடம்பு வந்து இனிமேல் அந்த உடம்பும் அந்த மனசும் இனிமேல் பிறவிக்கு வராது, அந்த எண்ணம் இல்லாமல் போயிடுது, அவ்வளவுதான். அந்த எண்ணம் இல்லாமல் போயிடுதுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடந்த பாடத்தில் உதாரணம் கொடுத்தேன், இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, புரிஞ்சுக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் உதாரணங்கள் வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ரெண்டு எண்ணங்கள் வந்ததுன்னு கடந்த பாடத்தில் சொன்னேன், ஒரு லட்டு சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது, நான் உடனே லட்டு வாங்கி சாப்பிட்டேன், சாப்பிட்ட ஆசையை தீர்த்துக்கிட்டேன், அப்போ அந்த எண்ணம் எனக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்தது நான் ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு, அப்போ நான் அந்த பிரயாணத்துக்கு ஆயத்தமானேன். அப்போ இது மாதிரி என்னுடைய சம்ஸ்காரங்கள் மனதிலிருந்து எழுந்துகிட்டே இருக்குது, பல்வேறு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொரு எண்ணமா தீர்ந்துகிட்டே இருக்குது. அந்த தீர்ந்துகிட்டே இருக்குன்னா எப்படி, அது செயல்பாட்டுக்கு வந்து வந்து அதை முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய எண்ணங்களை செயலாக மாற்றி மாற்றி அந்த செயலிலிருந்து விடுபட்டுக்கிட்டே இருக்கேன், அந்த எண்ணத்திலிருந்து நான் முடிச்சு விட்டுறேன். அது மாதிரி இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஹோல் யூனிவர்சல் மைண்ட் இருக்குல்ல, பிரபஞ்ச மனம்ங்கிறது ஈஸ்வரனுடைய மனம், அதுதான் நீங்க நான் எல்லாம். இப்ப நான் ஒரு ஈஸ்வரனுடைய ஒரு எண்ணம், நீங்க ஒரு ஈஸ்வரனுடைய எண்ணம், இன்னொருத்தர் ஈஸ்வரனுடைய எண்ணங்கிற மாதிரி இந்த மொத்த யூனிவர்ஸ் இருக்கிற எல்லாமே ஈஸ்வரனுடைய ஒரு தனித்தனி எண்ணங்கள், ஏன்னா அது விஎஸ்டி. ஆனா இந்த மொத்த பிரபஞ்சமும் சமஸ்டி, ஈஸ்வரனுடைய மொத்த மனம், அது வந்து யூனிவர்சல் மைண்டு, காஸ்மிக் மைண்டு. அப்ப அந்த காஸ்மிக் மைண்ட்ல இருந்து நம்ம எல்லாம் தனித்தனியே சிதறி கிடக்கிறோம் ஒவ்வொரு எண்ணமா. இப்போ நான் லட்டு சாப்பிட்ட உடனே எனக்கு லட்டு சாப்பிடணுங்கிற எண்ணம் இனிமேல் எனக்கு வரப்போறது இல்லை, ஏன்னா எனக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு, லட்டு சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டேன், இனிமேல் எனக்கு லட்டு தேவையில்லை, அப்போ நான் அந்த எண்ணத்தை இனிமேல் கொண்டு வர மாட்டேன், போதும் நான் லட்டு சாப்பிட்டாச்சு எனக்கு திருப்தி அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். அப்போ என்னுடைய அந்த ஒரு எண்ணம் எப்படி இல்லாமல் அழிந்து போய் விடுகின்றதோ, அது போல இப்போ ஜீவன் முக்தன்கிற ஒரு தனித்த எண்ணம் அழிந்து போய் விடுகிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தான் மகான்கள் வந்து அந்த நிலாவில் வந்து நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. பூரணமான ஒரு நிலவு இருக்குது, அந்த பூரணமான நிலவு வந்து ஒண்ணுதான், ஆனா கீழே வந்து பல்வேறு நீர்நிலைகளை பலவாறாக பிரகாசிக்கின்ற பொழுது, இப்ப ஒவ்வொரு நிலவா நம்ம பார்த்து ஏகப்பட்ட நிலவு இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. காரணம் என்ன, அந்த நீர்நிலைகளான உபாதிகள். அது போல இங்க ஏகப்பட்ட எண்ணங்களாக நாம சிதறி கிடக்கிறோம், உபாதிகளாக இருக்கிறோம். இப்ப ஒவ்வொரு நீர்நிலையும் வற்றி போச்சுன்னா அங்க இருக்கிற நிலவு எப்படி காணாம போயிடுது, அங்க நிலவு வருவதும் கிடையாது போவதும் கிடையாது. அது வந்து ஏற்கனவே வானத்துல இருக்கிற நிலவு தான் இங்க பிரதிபிம்பிக்குது அந்த நீர்நிலையினால. அது போல ஈஸ்வரனுடைய எண்ணம் இப்ப இந்த மனசுல பட்டு பிரதிபிம்பிக்குது, நம்ம மூலமா பிரதிபலிக்குது. பிரதிபலிக்கும் போது நம்ம செயலாற்றுறோம், அவன் மூலமா தான் ஆடுறோம். இப்ப ஆக்சுவலா நம்முடைய உண்மையான இந்த ஆட்டிடியூட் எல்லாமே ஈஸ்வரனுடைய எண்ணங்களாலதான் இங்க இயங்கிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாததுனால நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கர்மாவை சேர்த்திக்கிறோம். அப்ப நாம செப்பரேட்டா இந்த மாதிரி நான் நான்கிற அகங்காரத்துல செய்யக்கூடியதெல்லாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய சங்கல்பங்களாக மாறிவிட்டு வேஸ்டி கர்மாவில வந்து சேர்ந்துக்குது அப்படிங்கிற நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க சமஷ்டி வேஸ்டிங்கிற சப்ஜெக்ட்ல ஈஸ்வரனுடைய இயல்புல நம்ம இயங்கணும் அப்படின்னா அவனுடைய இயக்கத்துல என்ன நடக்குமோ அதை நடத்திட்டு அது முடிஞ்சிடும். ஆனா நாம தனிப்பட்ட முறையில இயங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம் பாருங்க, அந்த முயற்சி என்ன பண்ணுதுன்னா நமக்கு தனிப்பட்ட வேஸ்டி மனமாக மாறுறதுனால நம்முடைய சங்கல்பங்களாக அது பிறவிக்கு வித்துட்டுடுது. திருப்பி திருப்பி அது நிறைய எண்ணங்களாக மல்டிபிள் ஆயிடுது. அப்ப அந்த மல்டிபிள் ஆகாம பண்றதுக்கு ஒரு சூட்சமம் என்னன்னா இங்க நாம வந்து தன்னை இழக்கிறது தான் இங்க சூட்சமம். தன்னை இழந்துட்டோம்னா என்ன ஆயிடும், நானுன்னு ஒண்ணு இல்லை, இங்க மனம்ங்கிறது ஒண்ணு கிடையாது, அங்க இறைவன் மட்டும் தான் இருக்கணும், அந்த அறிவு பிரகாசிக்குது, அது மூலமா இங்க காரியம் நடக்குதுன்ட்டு நம்ம அப்படியே சரண்டர் ஆகிட்டும் போது ஞானத்துல சரண்டர் ஆகணும், பக்தியில சரண்டர் ஆகக்கூடாது. ஏன்னா பக்தியினுடைய சரண்டருக்கு தான் டிஃபரன்ஸ் சொன்னேன். இப்ப பக்திங்கிறது இருமைகள் சரண்டர், துவைதத்துல சரண்டர் ஆகுது. ஏன்னா எனக்கு வேறாக இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் வந்து எனக்கு நாயகன், நான் அவனுக்கு தாசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. ஏன்னா அவன் வந்து தலைவனாகவும் நான் தாசனாகவும் மாறிடுறேன். அது வந்து ஒரு பக்தியினுடைய நிலையில் ஆகும்போது கூட அங்கே இருமைகள் இருக்கிறதுனால அங்கே ஃபுல்ஃபில் ஆகாது மைண்டு. இன்னொன்னு எதிர்பார்த்து தாங்கிட்டு உட்காந்துருக்கும், அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவாரு அல்லது என்னை அரவணைப்பாரு என்னை ஆதரிப்பாரு அப்படின்ட்டு அந்த பக்தியில இறைவன் பால் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா ஞானம்ங்கிறது என்னன்னா இங்க நானே இல்லாம கரைஞ்சி போயிடுறேன். ஞானத்தினுடைய சரண்டர் என்னன்னா இங்க என் செயல் ஒண்ணும் இல்லப்பா, நீ இயக்கிட்டு இருக்கிற இந்த பாடிய மைண்ட் உன்னுடையது, இது நான் இல்லையே நீ தானே இது அப்படின்னு சொல்லி நம்ம டோட்டலா அதுகிட்ட சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், இங்க நானுங்கிற ஒரு தனித்துவம் காணாம போயிடும். அந்த தனித்துவம் எப்படி காணாம போகும் அப்படின்னா, இப்ப நான் ஏத்தி வைத்துக் கொண்டிருக்கிற எண்ணங்கள் இருக்கிறல்ல, இப்ப நான் வந்து இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள், அப்புறம் இந்த ஜாதி, அப்புறம் இந்த பதவி அப்படின்னு எல்லாம் எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்து என்னென்ன கொடுத்தாங்களோ அதை பூரா நான் ஏத்தி 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 என்ன நான் ஒரு மோல்டு பண்ணி வச்சிருக்கேன். என்னை வந்து இப்படி சொன்னாதான் எனக்கு பிடிக்கும். இப்ப என்ன ஒரு ஆசிரியர்னா நிறைய பேர் ஆசிரியரா மதிச்சா தான் நான் மதிப்பேன். இப்ப என்னை வந்து ஒரு சாதாரண ஆள் சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. ஒரு கலெக்டரை பார்த்து கலெக்டர்னு சொன்னாதான் அவருக்கு பிடிக்கும், ஒரு சாதாரண ஆள் சொன்னா அவருக்கு பிடிக்காது. ஒரு காவல் அதிகாரியை பார்த்து பெரிய எஸ்பின்னு சொன்னா அவருக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஆளுன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா இது வந்து மோல்டு பண்ணி நமக்கு அதை ஏற்றி வச்சுட்டாங்க மேலே. அப்போ நம்ம பதவியை வந்து நம்ம விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா நான் இந்த போஸ்டிங்கில் இருக்கேன், நீ என்னை மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுது மனசு. அப்போ அந்த எதிர்பார்ப்பில் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்குது இல்லையா. இது மாதிரி வந்து சாதாரண மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் ஜீவன் முக்தர்கள்ங்கிற யாருன்னா இப்போ இதெல்லாம் படித்து புரிஞ்சு போயிட்ட பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போ நான் நானுங்கிற ஈகோவில் இப்போ நான் ஆடிக்கிட்டு இருந்திருக்கேன் போல் இருக்கு. அப்ப இந்த உடம்பு நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லை, பிறவியே என்னுடையது கிடையாது. அப்ப இதெல்லாம் ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தை பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது, இங்க என் செயல் ஆகிறது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னை இழந்து விடுகிறான் பாருங்க. அவனுக்கு தான் பிறவி கிடையாது. ஏன் அவனுக்கு பிறவி கிடையாதுன்னா அவனுடைய எண்ணங்களே அங்க கிடையாது, எல்லாம் அவன் ஈஸ்வர சங்கல்பத்துல அவன் இயங்கிட்டு இருக்கிறாங்க அவன் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே தன்னை ஒப்படைச்சிடறான். அப்ப இனிமேல் அவன் செயல் ஆகிறது அங்க ஒண்ணும் இல்லை, ஈஸ்வர செயலாக மாறிடும். அப்ப அந்த இயக்கம் வந்து எப்படி இருக்கும்னா ஈஸ்வர காரியமாகவே இருக்கும், அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஈஸ்வர காரியமாக இருக்கும். அந்த காரியத்தின் மூலமா ஏதாவது நன்மை வருமா தீமை வருமானு கூட அவன் எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது தேவையில்லை, இல்லை அவன் தான் இல்லையே, அந்த ஜீவன் முக்தனே அங்கே இல்லையே, அவன் வந்து தன்னை ஒப்படைச்சிட்டான், அவ்வளவுதான், இரண்டரை கலந்து விட்டான் இறைவனோட. அப்போ இந்த இயக்கம் வந்து இந்த உடம்பு மட்டுமா நான், எல்லா உடம்புலையும் இயங்கிட்டு இருக்குது அவன் சர்வசாதாரமாக எடுத்துக்குவான். அப்போ இந்த புரிதல் நமக்கு வரணும். இப்போ இந்த புரிதல் நம்ம வரும்போது இது இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தில் சிந்திக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு விசாரத்துக்காக தான் நான் இந்த பாடத்தெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ டெப்த்தில் கொண்டு போகிறேன். எப்படி விசாரத்தில் சிந்திக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பம் பிரதிபிம்பிக்குது. எப்படி, இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நான் போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன், கண்ணாடி முன்னாடி என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்குது. அது மாதிரி பிரம்மம் இருக்குது, பிரம்மத்தினுடைய உருவம் வந்து பிரதிபிம்பிக்குது, அது ஈஸ்வரன் நம்ம சொல்கிறோம். இப்ப கண்ணாடியில பிரதிபிம்பிக்கிற என்னுடைய உருவத்தை பார்த்து நான் தான் அது அப்படின்னு என்னுடைய இமேஜ் நான் சொல்றேன். பட் இங்க ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன யோசிச்சு பார்க்கணும்னா, இப்ப நான் மட்டும்தான் இருக்கிறேன், அப்ப அந்த கண்ணாடி எங்கிருந்து வந்துச்சு, இதை நம்ம விசாரம் பண்ணணும். அப்ப பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, அப்ப பிரம்மம் பிரதிபிம்பிக்குது அப்படின்னா பிரதிபிம்பிக்க கூடிய இன்னொரு பொருள் எங்கிருந்து வரும்? பிரம்மம் இல்லாம வந்துட முடியுமா? அப்ப நம்ம அதை யோசிக்கணும்ல. அப்ப இந்த விசாரத்துல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்ல போனோம்னா, பிரதிபிம்பிக்குது பிரதிபிம்பிக்குதுன்னு சொல்றாரு. இது வந்து இந்த சிஷ்யன் கேட்காத கேள்வி, இப்ப நான் உங்களுக்கு கேட்க வைக்கிறேன். ஏன்னா பிரதிபிம்பிக்குது பிரதிபிம்பிக்குதுன்னா எதுல பட்டு பிரதிபிம்பிக்குது? மனதில் பட்டு பிரதிபிம்பிக்குதுன்னு சொல்றீங்களா? சரி, அப்ப அந்த மனசு எப்படி வந்துச்சு? அப்ப அந்த ஜீவன்கிற எப்படி வந்தான்? இந்த பிரதிபிம்பம்ங்கிற ஒரு விஷயமே இன்னொரு பொருள் இருந்தா தானே பிரதிபிம்பிக்கும். ஒரு கண்ணாடி இருந்தா தானே நான் என்னுடைய முகத்தை கண்ணாடியில பார்ப்பேன். கண்ணாடியே இல்லைன்னா நான் என்னுடைய முகத்தை எப்படி பார்க்க முடியும்? அப்ப நான் நானா தான் இருக்கணும், எனக்கு வேறாக இன்னொன்னு எப்படி வருவோம் அப்படிங்கிற நம்ம கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்கணும். இந்த கேள்வி நமக்குள்ள எழுந்தா தான் இன்னும் நமக்கு பூரணமான விடை கிடைக்கும். அப்பதான் என்ன உண்மையிலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்மளை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற நமக்கு புரிய வரும். இப்ப நம்ம சாதாரண ஒரு மனிதனா நம்ம நடந்து போறோம், நான் இருக்கிறதுனால தான் என்னுடைய நிழல் விழுது. இப்ப என்னுடைய நிழல் விழுதுன்னா அந்த நிழல் எப்படி வந்தது? நான் இருக்கிற நிழல் விழுது, சரி. ஆனா அந்த நிழல் விழுணும்னா அதுக்கு வேறாக சூரியன் ஒன்று இருந்தா தானே அந்த சூரிய ஒளி பட்டதுனால தானே நிழல் விழுது. அப்ப எப்படியோ இன்னொன்னு இருந்தா தானே என்னுடைய இமேஜை பார்க்க முடியும். இப்ப சூரியன் ஒருத்தர் இருந்தா நான் இருக்கிறேன், என்னுடைய நிழல் படுது பின்னாடி. அப்ப நான் இருந்தா என்னுடைய நிழல் இருக்கும். அப்ப என்னுடைய நிழல் இருக்குன்னா கண்டிப்பா அந்த நிழல் தானா உருவாகாது. அந்த நிழலை உருவாக்குவதற்குண்டான ஒரு ஒளி எனக்கு முன்னாடி இருந்தா தான் அது எனக்கு பின்னாடி ஒரு நிழலை உருவாக்க முடியும். அப்ப அது மாதிரி பிரம்மம் இருக்குதுன்னா பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் பிரதிபலிக்குது அப்படின்னா பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருக்கணும். அது இருந்தா தான் அங்க வந்து ரெஃப்ளெக்ஷன் ஆக முடியும். ரெஃப்ளெக்ஷன் அப்படித்தானே, பிரதிபிம்பம்னா ஒரு விஷயம் இருந்தா தானே பட்டு பிரதிபிம்பிக்கணும். படுவதற்காக இன்னொரு பொருள், இரண்டாவதாக ஒரு பொருள் இருந்தால்தான் இங்க வந்து தெரியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துலதான் அழகா வந்து உபநிஷத்து விளக்கம் கொடுக்குது. உபநிஷத்து என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா, ஒரு அழகான ஒரு கதை சொல்லுது. இப்ப ஒரு சிலந்தி பூச்சி இருக்குதுப்பா. அந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணுது? தனக்கு தேவையான வலையை வெளியிருந்து எந்த ஒரு புறப்பொருள்கள் மூலமாகவும் அது பின்னுவது கிடையாது. வெளியிருந்து எங்கேயாவது ஒரு பொருள் எடுக்குதா, எனக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, ஒரு இரும்பு கம்பி கொண்டு வாங்க, இல்லை ஒரு அலுமினிய கம்பி கொண்டு வாங்க, இல்லை வேண்டாம் ஒரு நூலை கொண்டு வாங்கன்னு கேட்குதா சிலந்தி பூச்சின்னா, எதையும் அது வெளியிருந்து எந்த ரா மெட்டீரியல்ஸும் எடுக்காம தன்னுடைய வாயிலிருந்து உமிழ் நீரை கொண்டு வந்து அந்த உமிழ் நீரின் மூலமாக அழகாக ஒரு வலையை பின்னுது. அந்த அழகாக ஒரு வலையை பின்னி அந்த வலையில தானே பூந்து விளையாடி ஆடி மகிழுது அந்த சிலந்தி பூச்சி. பாருங்க, அந்த சிலந்தி பூச்சிக்கு புறத்திலிருந்து எந்த பொருளுமே வேண்டியதில்லை. தனக்குள்ளிருந்தே தனக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை கொண்டு வந்து ஒரு அழகாக ஒரு வலையை பின்னி அந்த வலை மேல ஏறி விளையாடி மகிழுது இல்ல. அப்ப மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது அதுக்கு அப்புறம்தான் அதுக்கு தேவையான உணவெல்லாம் வந்தா பிடிச்சி சாப்பிடும். பூச்சி புழுவெல்லாம் அதுல மாட்டிச்சுன்னா சாப்பிடும். அப்ப இந்த ஓமானத்தை உபநிஷத்தை எடுத்து சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, இந்த பிரம்மம் தன்னைத்தானே பிரதிபிம்பிச்சு கொள்ளுது. இதுதான் விஷயமே. இப்ப வந்து நமக்கு தேவையான ஒரு மூன்றாவதா ஒரு கண்ணாடி இருந்தா தான் என்னுடைய உருவம் தெரியும், அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சாதான் எனக்கு அது தெரியும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அது மாதிரி இறைவனுக்கு வேறாக எதுவுமே இல்லாமல் இறைவன் தன்னில் தானாய் பிரதிபிம்பிக்கிறான். அதுதான் அவனுடைய மகாசக்தி. அதான் இறைவன் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மாயா சக்தி அது. ஒரு சாதாரண சிலந்தி பூச்சிக்கே தன் வாயிலிருந்து தன் வலை பின்னுவதற்கு தேவையான சக்தி இருக்கும் போது, இந்த பிரபஞ்சத்தையே மாயா பிரபஞ்சத்தையே உருவாக்கக்கூடியவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மகாசக்தி இருக்கும்? அப்ப அப்படிப்பட்டவன் தான் இறைவன். அப்ப அந்த இறைவன் வந்து நம்ம சாதாரணமா மதிப்பீடு செஞ்சிடக்கூடாது. அப்ப ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான், நீங்க நானெல்லாம் கிடையாது. ஆனா அவன் என்ன பண்றான், தன்னுடைய மாயா பிரபஞ்சத்தை தானே படைச்சு தானே விளையாடுறான். அப்ப அவனுடைய லீலா வினோதங்கள்ல நாம எல்லாம் ஒரு கேரக்டர் எடுத்து இங்க வந்திருக்கிறோமே தவிர, இதெல்லாம் வந்து போற கேரக்டர். இதெல்லாம் பப்புள்ஸ் மாதிரி, ஒரு நீர் குமிழி மாதிரி வந்துட்டு அப்படியே டப்பு டப்புன்னு வெடிச்சு காணாம போயிடும். ஏன்னா இது வந்து பர்மனண்டா, இந்த நீர் குமிழி அப்படியே நின்றுட்டு இருக்குமா? நீர் குமிழினா இல்ல, காணாம போயிடுது. நீர் குமிழியை பொறுத்த வரைக்கும் வினாடிகள்லயே வெடிச்சு போயிடுது. நமக்கெல்லாம் கொஞ்சம் வருஷ கணக்கு ஆகிறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம இருக்கிறோம் இருக்கிறோம் சாஸ்வதமா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த லீலா வினோதத்துல ஈஸ்வரன் தானே தன்னில் தானாகவே இந்த பிரபஞ்சத்தை படைச்சு தன்னில் தானாகவே விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இங்க வந்து இவனுடைய உருவம் இவனிலேயே பிரதிபிம்பிக்குது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய உருவத்தை போய் நான் கண்ணாடியில பாக்குறேன், பார்த்த உடனே என்னுடைய முகமும் என்னுடைய உடலும் தெரிஞ்ச உடனே நான் அதை ரசிக்கிறேன். நான் என்னுடைய முகத்தை வெறுப்பனா, என்னுடைய உடலை நான் வெறுப்பனா? நான் என்னுடைய உடலை பார்த்த உடனே, ஆஹா எவ்வளவு அழகா இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல மாத்திக்கலாமா, இல்ல இந்த ஒரு சந்தனம் போட்டு வச்சா நல்லா இருக்குமான்ட்டு நான் என்ன நானு ரசிக்கிற மாதிரி இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல இறைவன் படைச்சு ரசிக்கிறான். அப்ப அவனே அவன் அதை அனுபவமாக்கி ஆனந்தம் அடைகிறான். அதனாலதான் நம்முடைய தர்மம் என்ன சொல்லுதுன்னா, இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்னு சொல்லுது. இறைவனுக்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுது. அப்ப நம்ம கேள்வி கேட்கணும், அது எப்படிங்க இப்ப இந்த உலகமே மாயாங்கிறீங்க, அப்புறம் இந்த உலகமே கனவுங்கிறீங்க, இப்ப நம்ம ரெண்டு விதமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதே தத்துவ விளக்க படலத்துல நம்ம என்ன சொன்னோம், சகுன பிரம்மமாக இந்த பிரபஞ்சத்தை படைச்சிட்டான் இறைவன், ஈஸ்வரனாக அவன் தான் இருக்கிறான்லாம் நம்ம சொல்றோம். திருப்பி நம்ம இங்க வரும்போது என்ன சொல்றோம், இது வந்து ஒரு கற்பிதம், இது வந்து ஒரு மாய, இது வந்து நம்ம மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு இந்த இடத்துல படிக்கிறோம். அப்போ எப்படி டெப்த்ல போக போக நம்ம எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அங்க என்ன புரிய வைக்கணுமோ அதை அங்க சொல்லணும், 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு இங்க என்ன புரிய வைக்கணுமோ அது இங்க சொல்லணும். இப்ப 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 1ஆம் கிளாஸ் பாடம் சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது, அவனுக்கு புரிஞ்சிடும். ஆனா 1ஆம் கிளாஸ் பையனை கொண்டு 12ஆம் கிளாஸ் பாடத்துல உட்கார வச்சு அவனுக்கு புரியாது. அந்த மாதிரி இங்க படிநிலைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி வர்றதுக்கு தான் இந்த பாடத்திட்டங்களை முறையா படிக்கணும்னு நான் சொல்றேன். கசாமுசான் படிச்சுட்டு நம்ம வந்தோம்னா இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கிட்ட முன்ன எழுந்திருக்காது. எழுந்திருக்காதுனால நம்ம என்ன செய்வோம்னா, என்னமோ போட்டு குழப்பறானுங்கடா, ஒரு டைம் பார்த்தா சாமி இருக்குங்கிறான், ஒரு டைம் இல்லைங்கிறான், அப்புறம் இந்த உலகம் மாயங்கிறான், அப்புறம் பார்த்தா இது பிரம்மங்கிறான், அப்புறம் இது எல்லாமே இருப்பதெல்லாம் இறைவனேங்கிறான், அப்புறம் இருப்பதெல்லாம் இறைவனேங்கிறான், அப்புறம் இறைவன் இல்லைங்கிறான், அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல என்ன பண்ணிடுவோம்னா இந்த பாடத்திட்டத்திலிருந்து விலகிடுவோம். நிறைய பேர் அப்படிதான் விலகிடுறாங்க, ஏன்னா புரிதல் இல்லாததுனால. இப்ப நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் மாத்தி மாத்தி விளக்கங்களை கொடுத்து அதை வந்து உங்களுக்கு புரியற மாதிரி நடையெல்லாம் நான் எடுத்து சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் பாடத்திட்டங்களுக்கு இல்லாத விஷயத்த நான் ஏன் எடுத்து கொடுக்குறேன்னா, வெறும் கைவல்லி நவநீதத்தை மட்டும் எடுத்து சொல்லிட்டே போயிட்டேன்னா இவ்வளவு டெப்த்ல நீங்க போக முடியாது. சும்மா படிச்சு அந்த செயலுக்கு உண்டான விளக்கம் மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. இப்ப நம்ம நிறைய சந்தேகத்தை நமக்குள்ளேயே எழுப்பி நம்ம அந்த விசாரத்தின் மூலமாக தான் விடை காணணும். அப்ப இந்த புரிதல் நமக்குள்ள எப்படி வரணும்னா, எல்லையில்லாத இந்த பிரபஞ்சம் ஈஸ்வரனுடைய உடம்பு, இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த இறைவன் ஆன்மா அறிவு இருக்கு பாருங்க, அது இவ்வளவு ஆனந்தமா இந்த பிரபஞ்சமா இருக்குது. அப்ப இங்க ஒவ்வொரு காரியமும் அதனுடைய செயல், அதனுடைய இயல்புல இயங்கிட்டு இருக்கு. இதையுமே நீங்க வந்து பிரிச்சு பார்க்க முடியாது, இறைவன்ல இருந்து பிரிக்க முடியாது. அதனாலதான் இதை நம்ம சக்தின்னு சொல்றோம். இதை வந்து இந்த ஈஸ்வரனை வந்து நம்ம சக்தின்னு ஏன் சொல்றோம், அப்புறம் வந்து சிவபெருமானோட வந்து பார்வதியை கொண்டு வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து சிவசக்தி சுரூபமாக ஏன் மாத்துறோம், அர்த்தநாரீஸ்வரி தத்துவம் எல்லாம் நம்ம ஏன் சொல்றோம், ஏன்னா இதெல்லாம் பிரிக்கவே முடியாது. ஆன்மான்னு ஒண்ணு இருந்தா, அறிவுன்னு ஒண்ணு இருந்தா, அதோட ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மனம் வந்து அதிலே உண்டாக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம வந்து மனதை கொண்டு போய் அதை கூட சேர்த்துறோம் அப்படிங்கறத ஏன் சொல்றோம்னா, அதுல உண்டாகினது அதுலயே கடைஞ்சி போயிடும். அதுதான் இவங்களை எல்லாம் உதாரணம் கொடுக்கறது. ஒரு நிலவு வந்து மேல இருக்குது, கீழே வந்து ஒரு நீருங்கிற உபாதி இருக்குது, அந்த நீர் உபாதியில நிலவு பிரதிபிம்பிக்குது. அந்த நீர் இல்லாம போனா மட்டும்தான் அந்த நீர்ல இருந்த நிலவு இல்லாம போகும், இல்லைன்னா மேல நிலவு வந்து நீர்ல பிரதிபிம்பித்து கொண்டே இருக்கும். அது மாதிரி இங்க மனம்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த உபாதி இருந்துகிட்டே இருக்கும், இந்த உடம்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப மனம் எப்ப இல்லாம போகுதோ அப்ப இந்த உடம்பு இல்லாம போயிடும். அப்ப மனம்ங்கிறது எது, ஈஸ்வரனுடைய ஒரு சங்கல்பம், ஒரு ஒரு எண்ணம். அப்ப நான் லட்டு சாப்பிட்ட உடனே எனக்கு அந்த லட்டு சாப்பிடுற எண்ணம் எனக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்ட மாதிரி, இங்க ஜீவன் முக்தன்கிறவன் யார் ஆகிறான்னா அந்த ஈஸ்வர சங்கல்பத்தினால தான் ஆக முடியும். எல்லாராலும் ஜீவன் முக்தர் ஆயிட முடியாது, அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இந்த உலகத்துல இத்தனை கோடி பேர் இருக்காங்க, எல்லாரும் இந்த பாதையில வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதையில வரணும்னு ஈஸ்வரன் நினைக்கணும். அதனாலதான் அவன் அருளாலே அவன்தால் பணிந்துன்னு மணிவாசக பெருமான் பாடுறாரு. சும்மா விளையாட்டு இல்லை இந்த வாழ்க்கையெல்லாம், எல்லாமே அவனுடைய நீதிக்குள்ள வந்து அவனுக்கு விருப்பமான, அவனுக்கு ஆசைப்படுற எண்ணத்தை அவன் முடிச்சுக்கிட்டான் மட்டும்தான் அந்த பிறவியை நம்ம கடக்க முடியும். அப்ப இதுக்கு என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா, பக்தி, அனன்ய பக்தி தேவைப்படுது. நான்கிற அகங்காரத்துக்குள்ள வந்து ஆடாம, தான் இல்லப்பா நான் எல்லாம் இந்த பாடத்திட்டத்தெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன், இங்க நீ மட்டும்தான் இருக்கிற, இப்ப நான் வந்து இது தெரியாம என்னுடைய தனித்துவமான நான் மனமாக நான் என்ன மாத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய அஜ்ஞானம், அதை என்னுடைய அறியாமையை நீக்கிவிட்டது இந்த சாஸ்திரம், இந்த பாடத்திட்டங்களை நான் படிச்சதுனால எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப இனிமேல் நான் என் செயல் ஆகிறது இங்க ஒண்ணும் இல்லை, எல்லாம் உன் செயல் தான், நீ என்ன எப்படி நடத்துறியோ அப்படியே நடத்து, அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த டோட்டலா தன்னை இழந்துடுறான் பாருங்க. அவனுக்கு எதுவுமே தேவையில்லையில்ல, அவனுக்கு ஜோதிடம் தேவையா, கோயில் தேவையா, பூஜைகள் தேவையா, யோசனை பண்ணி பாருங்க. அவன் எதை எதிர்பார்த்து பூஜை பண்ணுவான், எதை எதிர்பார்த்து ஜோதிடர்கிட்ட போவான், என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைங்கன்னு போய் ஜோதிடர்கிட்ட போய் இப்ப பரிகாரத்துக்கு ஏதாவது வழி கேட்பானா, இல்ல கோயில போய் விநாயகர் கிட்ட விநாயகர் அகவல் படிச்சு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, சனி பகவான் கோயில போய் ஏதாவது எள்ளுப்பட்டலம் வாங்கி தீபத்தை ஏத்தலாம் நினைப்பானா, ஏன்னா அவனே இல்லையே, கரைஞ்சி போயிட்டான். அப்ப அவன் இருந்தா தானே இந்த வேலையெல்லாம் செய்யணும். அப்ப யாருக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னா அஜ்ஞானிகளுக்கு தான் தேவைப்படுது. தன்னை அறியாததுனால தன்னை வந்து இறைவனிலிருந்து வேறுபடுத்தி பார்த்து கொண்டுகிட்டு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, இந்த கஷ்டத்தை நீக்கி கொடுங்க, எனக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கன்ட்டு வெளியே புற உலகில் ஆசை இருக்கிறவன் தான் வெளிப்புறத்துல எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா தன்னை அறிந்த தத்துவ ஞானிகளுக்கு இந்த உலகம்ங்கிறது இறைவனாகவே மாறிட்டாங்க, அவங்க ஈஸ்வரனாக மாறிட்டாங்க. அப்ப அந்த ஈஸ்வர தன்மைங்கிறது அந்த இறைவனுடைய பிரதிபிம்பம்னு தெரிஞ்சிட்ட பிறகு, இந்த பிரதிபிம்பமே நீ இருக்கிறதுனாலதான்ப்பா நான் இருக்கிறேன், அப்ப நானும் நீ வேற வேற இல்லையே அப்படின்னு தெளிவு வந்துடுதுல்ல. இப்ப கண்ணாடிக்குள்ள இருக்கிற என்னுடைய உருவம் ஒரு அறிவு வந்துடுச்சுன்னு வச்சுக்க, கண்ணாடிக்குள்ள இருக்கிற ஒரு உருவத்துக்கு அறிவு வந்துடுச்சு. உடனே அது சொல்லுது, நீங்க இருக்கிறதுனாலதாங்க நான் இந்த கண்ணாடிக்குள்ளே தெரியுறேன், உங்களை தவிர நானே இல்லை, உங்களோட அப்படியே நான் என்ன ஒப்படைச்சிடறேன். அந்த உருவம் சொல்லிச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது வேலை. அந்த வேலையை தான் இப்ப நாம செய்யணும். ஏன் இது நமக்கு இல்ல வந்து பிரகாசிக்குதுன்னா, அதை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த அறிவு இறைவனால தான் சாத்தியமாகும். அதுதான் நான் என்னுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் அதை தெளிவுபடுத்துற மாதிரி சில விளக்கங்களை எடுத்திருப்பேன். உன்னை நீ அறிவாயாங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ரோபோட்டை நாமளே படைக்கிறோம், அந்த ரோபோட்டுக்கு நாமளே ப்ரோக்ராமிங் பண்றோம். அப்ப நம்ம என்னென்ன ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்கோமோ அதுபடி அது செயல்பட்டுகிட்டே இருக்கும். ஆனா அந்த ப்ரோக்ராமிங் படி அது இயங்குறதுக்கு ஒரு இயக்கதாரி நான் தான் சொல்லிட்டு அந்த ரோபோட்டுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நான் கொடுக்கல, அந்த ப்ரோக்ராம் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன கண்ட்ரோல் பண்றவரை இவரு தான், அதுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அது ஒரு ஹை லெவல்ல வந்துடுதுல்ல, இன்டலெக்சுவல் லெவல் வந்து அதுக்கு கூடிடுதுல்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் லெவல் வந்து கூடுனது தான் இந்த மனித பிரிவின்னு நான் சொல்றேன். இப்போ ரோபோட்டுக்கு இல்லாத ஒரு சிறப்பு, எந்த மிருகங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு மனிதனிடத்தில் ஏன் இருக்கின்றதுன்னா, அந்த இறைவனுக்கு சமமாக ஆகக்கூடிய தகுதி நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அறிவாக பிரகாசிக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு மனம் நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதற்குண்டான பிரத்யேக உடல் நம்ம கிட்ட படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதன் வாயிலாக நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எவ்வளவு எளிதாக நம்ம இறைவனை அடையலாம், எவ்வளவு ஈஸியா நம்ம இறைவனை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் இந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அது பல்வேறு வழிமுறைகள்ல படிநிலைகளாக ஏன் சொல்லது வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா, எல்லாருடைய புரிதலும் ஒரே மாதிரி இருக்காது இல்ல. இப்ப மாணவர்கள் 40 பேர் ஒரு வகுப்பறையில படிக்கிறாங்கன்னா 40 பேர் ஒரே மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க. பையன் வந்து நல்லா புரிஞ்சுக்குவான், அவன் சட்டன் புரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான். ஒரு சில பையனுக்கு ஒரு 4-5 தடவை எடுத்து சொன்னாதான் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான். அப்ப அது மாதிரி இங்க நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனநிலைகள் வந்து அவங்க ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள்ல சித்திக்கிட்டு பலவாறாக இருக்கிறதுனால, அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை வேற வேற வகையில நம்ம சொல்லி புரிய வச்சு எப்படியாவது அவங்களை தயார்படுத்திட்டோம் அப்படின்னா, அவங்க இந்த பாதையில வந்துட்டாங்கன்னா அவங்க தன்னை இழந்துருவாங்க, தன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்குவாங்க. உண்மையிலேயே நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, சச்சாத் அந்த அறிவு சொரூபம் அந்த ஆன்மா மட்டும்தான். ஏன்னா அது மட்டும்தான் இருக்குது, இங்க பிரதிபிம்பிக்கிறது வந்து அதனுடைய நிழல் தான், அதனுடைய பிம்பம் தான் அப்படின்னு புரிஞ்சு போச்சுன்னா அப்படியே தன்னை இழந்துடுவான். தன்னை இழந்தவன் தான் இங்க ஜீவன் முக்தன், அவன் தான் ஞானி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள டெப்த்ல போக போக நமக்குள்ள நல்ல ஒரு புரிதல் வரும். ஏன்னா இங்க சிஷ்யன் கேள்வி கேட்க கேட்கதான், குரு பதில் சொல்ல சொல்லத்தான் நமக்குள்ள புரிதல்கள் வந்து வந்து நம்ம தயாராக முடியும். ஏன்னா அறியாமையினுடைய மனதை வந்து நம்ம சுட்டி காட்டுறோம், நீ அறியாமையில் இருக்கிற, அறியாமையில் இருக்கிற, அந்த அறியாமையிலிருந்து விடுபடு, ஏன்னா நீ அறிவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்லித்தரப்போறோம். ஏன்னா இங்க அறிவா தான் அது இருக்குது, ஆனா தன்னை அறிவுன்னு தெரிஞ்சுக்காம இருக்குது. அதுதான் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள், பஞ்ச கோஷங்கள் அதன் மேல ஏற்றி வச்சுக்கிட்டு தன்னை அறிவுன்னு தெரியாம இருக்குது. அதை அறிவுன்னு சுட்டி காட்ட வேண்டிய விஷயம்தான் இது. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கண்ணாடி ஓமானம் கொடுத்தாலும் சரி, ஒரு நிழல் ஓமானம் கொடுத்தாலும் சரி, இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான், இறைவனுக்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாது. அப்ப இந்த ஹோல் யூனிவர்சலே இறைவனாகத்தான் பிரதிபிம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க நான் எல்லாம் இறைவனுடைய பிம்பங்கள் தான். அப்ப நம்மளை நாமளே உதாசீனப்படுத்திக்க முடியுமா? இப்ப என்ன கண்ணாடியில பார்த்து நானே காரி துப்பிக்க முடியுமா? அப்ப நான் என்ன பார்த்து என்னை ரசிக்கத்தான் செய்வேனே தவிர என்னை பார்த்து நானே உதாசீனப்படுத்த முடியாதது போல, ஜீவன் முக்தர்கள் வந்து உதாசீனப்படுத்த மாட்டாங்க யாரையுமே. ஆனா அஜ்ஞானிகள் என்ன பண்றான், இன்னொருத்தனை பார்த்து கமெண்ட்ஸ் பண்றதும் அவனை திட்டுறதும் அவனை வெறுக்கிறதும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா புரியாததுனால. அப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் படிச்சு புரிஞ்சுட்டோம்னா இங்க எல்லாரையுமே நம்ம நேசிக்கலாம், அதுதான் அன்பு. அப்ப அந்த அன்பு நம்ம கிட்ட மலர்ந்ததுன்னா அன்பே சிவம்ங்கிறது நமக்கு புரிய வந்துடும், இந்த மொத்த பிரபஞ்சமும் அந்த சிவத்தன்மைக்குள்ள வந்துடும். அப்ப அதுதான் இங்க இறைவன், அதுதான் பிரம்மம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 48வது பாடல இருந்து நம்ம வருகின்ற வியாழக்கிழமை பார்க்கலாம். இன்று நான் வந்து 47வது பாடலோட நிறுத்திக்கிறேன். என்ன கடைசியா முடிச்சாருன்னா, இந்த பிராரப்த கர்மத்தினாலதான் அவரவர்கள் அவர்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி சித்திர்கள் காரியம்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த பிராரப்த கர்மா நம்மளை எப்படி எல்லாம் ஆட்டி வைக்கதோ அதுபடி நம்ம ஆடித்தான் ஆகணும். நம்ம வந்து அதுல இருந்து விடுபடுறதுக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அஜ்ஞானிகளாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியாது, ஞானத்துல வந்தவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா தன்னை இழந்துடுவாங்க, அவ்வளவுதான். அந்த பிராரப்த கர்மா எப்படி கொண்டு போதோ கொண்டு போட்டோம், ஆகாமியாங்கிறது நமக்கு இல்ல, நான் எங்க செய்யற அந்த செயலெல்லாம் அது ஈஸ்வர காரியம் அப்படின்ட்டு அப்படியே தன்னை இழந்துட்ட பிறகு இங்க ஒண்ணுமே இல்ல, இங்க அடைவதற்கும் ஒண்ணும் இல்ல, அனுபவிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல. ஏன்னா அந்த அடையும் பொருள் நானாகவே இருக்கிறேன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். அதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கிய சப்ஜெக்டா எடுத்துக்கணும். மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை இதனுடைய கண்டினியூட்டி அப்படியே தொடர்வோம். 48வது பாடல இருந்து வியாழக்கிழமை பார்க்கலாம். அப்ப இத்துடன் நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.